Vidyabhushanam Srimad-Venkatanatharyam Vande Vedanta-Desikam Lakshminata-Samarambham Natayamuna-Madhyamam Asmadacharya-Paryantam Vande Guru Paramparam Yonityam Achyutapadam Vajayugma Rugma Yamohadas Kaditarani Trinayamene Asmad Guru Bhagavadosya Sharanam Prabhadhe Bhutam Sharasya Mahadadvaya Bhaktanata Sri Bhakti Sara Kulasekara Yogi Vahan Bhaktan Virenu Parakala Yadindra Mishran Srimat Parangu Samulim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranasanam Pranamo Dukkha Samanaha Tannamami Harim Param Vasudeva Sutam Devam Kamsa Chanuramarjanam Devakita Ramanandam Krishnam Vande Jagadgurum
Poomannu Madhu Purundhiya Marban Puhalmalinda Pamannu Maran Adipanindu Indavan Palukalayor Thamanna Vandai Ramanusan Charanara Vindham Namanni Vaal Nenje Solluvom Avan Namangale பர்ப்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பகிந்த மருங்கழகும் முப்புரி நூலொடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராகன் வடிவழகு என் இதயத்துலகால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நம. பகவான் நம்மிடத்துல எப்பொழுதும் அக்கறையோட இருக்கா. பல சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நமக்கே அக்கறை இல்லாம போயிடுறது, மனசு விட்டு போயிடுறது, பெரிய ஒரு ஸ்ரத்தையோ ஆசையோ ஒரு பிடிப்போ இல்லாம போயிடுறது. அப்ப கூட பகவானுக்கு நம்ம மேல இருக்கிற அக்கறை குறையதில்லை. நம்ம சுத்தி இருக்கிறவா கூட சில சந்தர்ப்பங்கள்ல நம்மள தள்ளி வச்சுடுவா, ஒதுக்கி வச்சுடுவா, இல்லாட்டி மனசு நோகும்படியா அதான வார்த்தையை சொல்லிடுவா, இல்லாட்டி தன்னுடைய நடவடிக்கைகள்னாலே நம்ம மனசுல ஒரு துக்கத்தை உண்டாக்கிடுவா. ஆனா பகவான் ஒரு நாளும் மறந்தும் அது பண்றதில்லை. எப்பொழுதுமே நம்முடைய சுகத்தை ஆலோசனை பண்ணிட்டே இருக்கா. எல்லாருமே நான் அப்படி வாழணுமே, அப்படி வாழணுமே, இது நடந்துடணுமே, இது நடக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு நிறைய யோசனை பண்ணிட்டே இருக்கும் உலகம் முழுக்க. இது யாரும் இவாதான் கிடையாது, எல்லாருமே படிச்சவா படிக்காதவா எல்லாருமே யோசிக்கிறோம், சின்ன குழந்தைகள் வயசானவா. ஆனா நம்ம எல்லாம் யோசிக்கிறத விட பகவான் நிறைய ஆலோசனை பண்றான் நமக்காக. பல விஷயங்கள் நம்ம யோசிக்கிறதே கிடையாது, பல விஷயங்கள் நம்ம தீர்மானிக்கிறதே இல்லை. ஆனா அதை கூட பகவான் தீர்மானிக்கிறான், அதை கூட பகவான் ஆலோசனை பண்ணிட்டே இருக்கான். நம்ம ஓரளவுக்கு நமக்கு எதெல்லாம் சுகமோ அதை நினைப்போம், எதெல்லாம் துக்கம் நினைக்கிறோமோ அது சரியாகணும் அப்படின்னு நினைப்போம். இவ்வளவுதான் நம்மளுடைய யோசனையெல்லாம், இவ்வளவுதான். சுகம் குறைஞ்சிடக்கூடாது, துக்கம் மாறணும், இவ்வளவுதான் யோசிக்க முடியாது. அதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை, இருக்கிறதே 24 மணி நேரம் தான். அதுல ராத்திரி தூங்க வேண்டியிருக்கு, இதுல மற்ற காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு, இதுல நம்மளை பத்தி சிந்தனை விட நம்மளை சுத்தி இருக்கிறவர்களை பத்திய சிந்தனைகள் அதிகமா இருக்கு நமக்கு. நம்முடைய குழந்தைகள், கணவன், மனைவி, பந்துக்கள், நமக்கு வேண்டப்பட்டவர்கள், அவர்களுடைய உடம்பு நிலை, அவர்களுடைய பொருளாதார நிலை, இதெல்லாம் யோசனை பண்ணும். இது இல்லாம நம்மளை கஷ்டப்படுத்திடுவா, அவளை பத்தி ஒரு சிந்தனை வேற, நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கவா, பிளான் பண்ணி படாத பாடுபடுத்திட்டு இருக்கவா, இருக்கிற நேரத்துக்குள்ள இத்தூண்டு மூளைக்குள்ள எவ்வளவுதான் யோசிக்கிற சொல்லுவோம். காத்தால எழுந்த கண்ணை முழிச்சோம்னா கிடுகிடுன்னு வந்துடுறது. இன்னைக்கு இந்த கிழமை, அன்னைக்கு அந்த கிழமை, அவங்கிட்ட அந்த பணம் வரணுமே, இவங்கிட்ட பிரச்சனை தீரணுமே, இதை பைசல் பண்ணணுமே, எழுந்தோடனே அப்பாடா ஜாலியா அப்படி எழுந்துக்க முடியறது இல்லை. குழந்தைங்க வரைக்கும் டென்ஷன் இருக்கிறது, காலேஜ் போகணுமே, படிக்கணுமே, எல்லாருக்கும் டென்ஷன் இருக்கதான் செய்யறது, அது சரி தப்புன்னு இல்லை. அவரவர்களுக்கு எது கஷ்டம் தோன்றதோ அது ஒரு டென்ஷனா ஒரு துக்கமா மனசுல ஏற்றிக்கிறோம். அப்ப கூட நமக்குள்ள இருக்கிற பகவான் நம்மளை சமாதானப்படுத்திட்டே இருக்கான். உள்ளுக்குள்ளே கவலைப்படாத, தைரியமா இரு, எல்லாம் சரி பண்ணிடலாம், நிம்மதியா இரு அப்படின்னு சொல்றான். இந்த பகவான் பலவிதமா நமக்கு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறான், வாழ்க்கைய பத்தி, யதார்த்தத்தை பத்தி. ஆனாலும் நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம், நமக்கு ஒன்றும் அதுல ஒரு பக்குவம் வரமாட்டேங்கிறோம். அப்ப பகவான் பார்த்தானா, நானும் பலவிதமா அவதாரங்கள்லாம் எடுத்து பார்த்துட்டேன், பலவிதமா பகவத்கீதை எல்லாம் சொல்லி பார்த்துட்டேன், ஆனா இந்த ஜனங்களுக்கு இன்னும் கூட அந்த துக்கத்திலிருந்து வெளியில வந்து நிம்மதியா வாழணும்ன்ற ஒரு பிடிப்பு வரமாட்டேங்கிறதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாராம். அப்படி பகவான் தீவிரமா ஆலோசனை பண்ணும் பொழுது அவனுக்கு தோணின ஒரு விஷயம், ஆச்சாரிய புருஷர்கள். ஆச்சாரிய புருஷர்கள் இருந்தா அப்படின்னா அவ மனுஷாலோட மனுஷாலா கலந்து பழகுவாளாம். மானை காட்டி மானை பிடிக்கிறா போலே அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரு மானை பிடிக்கணும் அப்படின்னா அது போலவே அதோட இனத்தை சேர்ந்த ஒரு மான் அதை கொண்டு ஒரு இடத்த கட்டி வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், கட்டி வச்சுட்டு ஒரு வலையை விரிச்சிடுவான் தெரியாம. தன்னுடைய இனமான ஒரு மானை பார்த்த உடனே மத்த மான் ஓடி வந்து தானாகவே அந்த வலையில விழுந்துடும். அந்த மாதிரி பகவான் என்ன பண்ணானா, ஆச்சாரிய புருஷர்கள், அந்த ஆச்சாரிய புருஷர்கள பூமியில அனுப்பி மனுஷாளோட மனுஷாலா வாழ வச்சு அவர்களை போலவே வாழ்க்கையை நடத்தும்படியா பண்ணி, அவர்கள் கூடவே இருந்து அவர்களுடைய சுக துக்கங்களை பார்த்து அவர்களை மாதிரியே வாழ்ந்து அப்படியே அவர்களுக்கு தெரியாம பகவத் விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும்படியா பகவான் குருமார்களை பூமிக்கு அனுப்புறான், ஆச்சாரிய புருஷர்கள். அதான் மானை காட்டி மானை பிடிக்கிறா போலே. அதனாலதான் நிறைய ஆச்சாரிய புருஷர்கள் நம்மள பகவத் பக்தியில கொண்டு போய் நிறுத்தி வச்சு, ஆனந்தமா இரு, நிம்மதியா இரு, கவலைப்படாம இரு, எல்லாம் சரியாயிடும், உன்னால முடியும், உனக்கும் பகவான் உண்டு அப்படின்னு நம்ம புத்தியில தீர்மானமா இந்த நம்பிக்கை விதைக்கிறதுக்காகத்தான் குருமார்கள். வேற எதுவுமே பண்ண வேண்டாம். குருமார்கள் நம்ம மனசுல இந்த நம்பிக்கை இருக்கு இல்லேன்னு சொல்ல மாட்டேன், இது அப்பப்ப அப்படி ஊசலாடுது. சில சந்தர்ப்பத்துல 100, 5 நிமிஷம் 95, 5 நிமிஷம் 35, அப்புறம் 5, திடீர்னு பார்த்தா 100. சத்தங்க கேட்டா 100 வந்துடுவேன். கேட்டு குடிச்சு வேற வேற யாராச்சும் அவ்வளவுதான், 0. திருப்பி ஒரு சத்தம் கேட்டா அப்படி கிளம்புவோம். அப்ப இந்த மனசு இந்த நம்பிக்கையில நல்லா பழகிடுத்து அப்படின்னா அதை விட்டு வெளில வராது. பழகணும் இந்த மனசு, உடம்பு, இதெல்லாமே சில விஷயங்கள் பழகியாச்சுன்னா விட முடியாது நமக்கே. அது அப்படி ஒரு டிசைன் இருக்கு இந்த உடம்புக்கு, மனசுக்கு, புத்திக்கெல்லாம். இது முதல்ல பழகிறதுக்கு யோசிக்கும், பழகிடுதுன்னா அப்புறம் விடறதுக்கு யோசிக்கும், விடவே விடாது. கெட்ட பழக்கமா இருந்தா கூட நிறைய பேர் கெட்ட பழக்கத்தை விட முடியாம துடிக்கிறார்கள். அப்படின்னா பரவாயில்ல, உடம்புக்கு கெடுதல் எல்லாம் தெரியும், தேவையில்லை புரியுது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அது கடுமையாகிறா போல. இந்த மனசு ஒரு தடவை அந்த நம்பிக்கைக்கு நல்லா அடிமையாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நம்பிக்கையிலேயே சுத்தின் இருக்கும். இந்த நம்பிக்கை நல்லா பலப்பட்டாச்சு அப்படின்னா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும், ஆலமரம் மாதிரி. இந்த மனசுல எந்த ஒரு விஷயத்தை விதைச்சாலும் அது ஆலமரம் மாதிரி வளர்ந்துட்டே இருக்கும். கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அது நல்ல நம்பிக்கையை விதைச்சிட்டோம் அப்படின்னா அது வளர்ந்து 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 பெருசா போயிட்டே இருக்கும், எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துடும். அப்ப இந்த நம்பிக்கைய பலப்படுத்துறது தான் குருவுடைய தர்மம். உன்னால முடியும், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியா போயிடும், நீ சரியா யோசனை பண்ணு, நீ தப்பா யோசிக்கிறத விடு, இப்படி யாராவது சொல்லிட்டே இருக்க வேண்டியிருக்கு. நமக்கு எத்தனை வயசானாலுமே சாதாரணமா யாராவது திரும்பி திரும்பி சொன்னா நமக்கு பிடிக்காது, எத்தனை தடவை சொல்லிட்டே இருப்பீங்க இது சரியாதா, தெரிஞ்சுதான் ஒழுங்கா பண்ணவும் மாட்டோம். அது ஒன்று இருக்க, தெரியும்னா அழகா பண்ணணும் இல்லையா, தெரிஞ்சா பண்ண மாட்டோம், ஆனா சொன்னா கோபம் வரும், ஆனா சொல்லிட்டே இருந்தாதான் பல காரியங்கள் நாம பண்ணவும் பண்ணுவோம். இது நம்முடைய சுபாவம். யாராவது ஒருத்தர் சொல்லிட்டே இருக்க வேண்டிய வேண்டாம், அது பண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியிருக்கு. யாருமே சொல்லலை அப்படின்னா அந்த விஷயங்கள்ல ஒரு ஈடுபாடு குறைஞ்சிடும், தான் பண்றதுதான் சரின்னு தோணி போயிடும். அதனால யாராவது ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தா நமக்கு தெரியாமலேயே அது பண்ண ஆரம்பிச்சிடும். முதல்ல பயந்து போய் பண்ணுவோம், பிடிக்காம பண்ணுவோம், தலையெழுத்தேன்னு பண்ணுவோம், அப்புறம் பிரச்சனை வேண்டான்னு பண்ணுவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு ஈடுபாடு வந்துடும். இதுதான் வாழ்க்கையுடைய நெறிமுறை. அந்த மாதிரி இந்த மனசு ஒரு கிளிப்புள்ள மாதிரி அதை சொல்லி 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 பழக்கணும். இப்ப சைக்கிள் ஓட்டுற மாதிரிதான், சைக்கிள் ஓட்ட கத்துக் கொடுக்கற வாழ் தான் பொறுமை வேணும், கத்துக்கிற வாழ்க்கை இல்ல, கத்துக் கொடுக்கற வாழ்க்கு அத்தனை பொறுமை வேணும். எவ்வளவு பொறுமை வேணும் அப்படின்னா இவா என்னெல்லாம் பாடுபடுத்தினாலும் அதெல்லாம் தாண்டி பொறுமையா இவாளுக்கு புரியும்படியா ஆண்டில் வார செய்தா புரிய இடுப்ப வளைக்காத நேர பாரு சொல்ல சொல்ல அதுதான் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கும். இது நம்முடைய சுபாவம். குருவாள் அந்த மாதிரிதான் பண்றாங்க. நம்ம வாழ்க்கையில பேலன்ஸ் இல்லாம இருக்கும், இந்த பேலன்ஸ் பண்ணி ஓட்டத்துக்கு சொல்லி கொடுக்கிறார்கள் சத்குருமார்கள். எந்த இடத்துல நம்மளை பக்குவப்படுத்தணும், எந்த இடத்துல நமக்கு நம்பிக்கையை கொடுக்கணும், எந்த இடத்துல நம்முடைய அகம்பாவத்தை நாம உணரணும், எந்த இடத்துல நாம விட்டு கொடுக்கணும், எந்த இடத்துல திடமா ஸ்டபனா நிக்கணும், எந்த இடத்துல சாட்சியா நிக்கணும், எந்த இடத்துல எவ்வளவு தூரம் எந்தெந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத நமக்கு புரியும்படியா நடத்தி காட்டுறோம். அதுதான் குருவுடைய ஒரு பெரிய பலம். அதனாலதான் எல்லா குருமார்களையும் கொண்டாடுறோம் அப்படின்னா நம்மளை பக்குவப்படுத்துறது தான் தர்மமா வச்சிருக்கா. அதுவும் இப்ப ராமானுஜ ஜெயந்தி வர்றது 24ஆம் தேதி, நாளைக்கு சங்கர ஜெயந்தி, ஆதிசங்கர் பகவத்பாதருடைய பிறந்த நாள் நாளைக்கு, நாளைக்கு ராமானுஜ ஜெயந்தி. சரியா ரெண்டு பேருமே சித்திரை மாசம் சுக்லபக்ஷ பஞ்சமி திதி தான். ஆனா வைஷ்ணவ சித்தாந்தத்துல திதியை விட நட்சத்திரம் முக்கியம். கிருஷ்ண ஜெயந்தி கூட நட்சத்திரத்தை தான் முக்கியமா எடுத்துப்பார்கள் வைஷ்ணவர்கள்லாம். அதனால பஞ்சமி திதியுடைய கொஞ்சம் ஓரத்துல இருக்கும், அதுக்கப்புறமா திருவாதிரை நட்சத்திரம் வந்துடுறது. அதனால ராமானுஜருக்கு நாளைக்கு திருநக்ஷத்திரம் பர்த்டே, நாளைக்கு ஆதிசங்கர பகவத் பாதம். ரொம்ப விசேஷமான ஒரு குரு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்முடைய தேசத்துல ஒவ்வொரு குருமார்களா வந்து இருந்து பக்குவப்படுத்தி ஜனங்களை நல்வழிப்படுத்துறது நம்ம தேசத்துல தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிற ஒரு விஷயம். தொடர்ந்து எத்தனையோ தேசங்கள்ல எவ்வளவோ விஷயங்கள் மாறி போயாச்சு, எத்தனையோ விஷயங்கள் காலப்போக்கில் இல்லாமலே போயாச்சு, பாஷை முதற்கொண்டு எல்லாமே. ஆனா நம்முடைய சனாதனமான இந்து தர்மத்துல பாரத பூமியில மட்டும் எது எப்படி மாறினாலும் இந்த சத்குருமார்களுடைய அவதாரம், அவர்களுடையதான கிருபை, அவர்கள் வழிகாட்டுற முறை, இது மட்டும் இன்னி வரைக்கும் ஒரு நாள் கூட மாறினதே கிடையாது. அது முகம்மதியர்கள் ஆண்ட காலமா இருக்கட்டும், இல்லாட்டி பிரிட்டிஷ்காரர்கள் ஆண்ட காலமா இருக்கட்டும், எந்த காலமா இருந்தாலும் பாரத பூமியில சத்குருமார்களுடைய சாநித்தியம்ன்றது பூரணமா உண்டு, சந்தேகமே வேண்டாம். அவை ராமநாண்ட காலமா இருக்கட்டும், கிருஷ்ணநாண்ட காலமா இருக்கட்டும், எல்லார் காலத்திலுமே பார்க்கலாம். ஆதி காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் சத்குருமார்கள் பூரணமாக இருந்திருக்கா இந்த தேசத்துல. இந்த தேசத்தினுடைய பெரிய பலமே சத்குரு கடாட்சம் தான். அதனாலதான் எவ்வளவோ போராட்டங்களை சமாளிச்சும் இன்னைக்கும் பாரத பூமியும் ஹிந்து தர்மமும் ஜீவிச்சிருக்கு அப்படின்னா சத்குருமார்களுடைய பலம், அந்த குரு பரம்பரை தான் காப்பாற்றின்றிருக்கு. அதனாலதான் ரொம்ப விசேஷம், ஒவ்வொரு குருமாரும் ஒவ்வொரு விதத்துல ஏற்றமுடையவர்கள். ஆதிசங்கர பகவத் பாதர் ஸ்வயம் சிவபெருமானுடைய அவதார். ரொம்ப ஆச்சரியமானவர் சிவபெருமான். அகம்பாவம் காமம் இதெல்லாம் அழிக்கிறதுல மகா குதிகார். அதனாலதான் லோகத்து ஜனங்களுடையதான அஜானத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கேரளால காலடியில அழகா பிறந்துட்டார், ஜம்முன்னு பிறந்துட்டார் சங்கரம், லோகசங்கரம் அப்படின்னு சொல்லி அழகா பிறந்தாச்சு. சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுது இந்த லோகம் நன்னா இருக்கணும்னு ஒரு ஆசை. அதனால நதியில குளிக்கிற சமயத்துல பொய்யான ஒரு முதலைய சிருஷ்டிச்சு இவரை பிடிச்சின் இருக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டார். அம்மா அதை பார்த்து நடுங்குறாயே, சங்கரா வந்துடுறா, இல்லம்மா என்னால வர முடியல, இந்த முதலை என்ன பிடிச்சிருக்கு, என்னால வர முடியாதுன்னு கதறா. அம்மா கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த, எனக்கு சன்னியாசம் வேணும், நான் ஊர் ஊரா போகணும் அப்படின்னு. அம்மா, இல்லடா குழந்தை, எனக்கு இருக்கிறதே நீ ஒரே ஒரு பிள்ளை, உன்னை எப்படிதான் அனுப்பி வைக்க முடியும், அப்பாவும் இல்ல பரவதிச்சுட்டார் அப்படின்னு சொல்ற. இப்ப திருப்பி அந்த முதல்ல பிடிச்ச உடனேயே சங்கரர் சொல்றார், அம்மா இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான்மா அப்படின்னார். அம்மா சொன்னா, எப்படியோ நீ நன்னா இருந்தா போதும், என்னடா வழி அப்படின்னார். உடனே சங்கரர் அம்மா பார்த்து சொன்னார், நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு நீ ஒத்துண்டா இந்த முதல்ல என்ன விட்டுடும், நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு நீ ஒத்துண்டு விட்டுனா நிச்சயமா இந்த முதல்ல என்ன விட்டுடும் அப்படின்ட்டார். பாருங்க, அதாவது நம்ம நன்னா இருக்கணும்ன்றதுக்காக எவ்வளவு பிரயத்தனம் பாருங்க. சர்ம சின்ன பயன்தான், இந்த சின்ன வயசுல அம்மா கூட இருக்கிறதானே ஒரு சுகம். அந்த சமயத்துல அம்மாவை விட்டுட்டு இந்த லோகம் நன்னா இருக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா அவர் சங்கல்பம் பண்ணிட்டு வந்ததே 32 வருஷம் தான் பூமியில இருக்கணும். பெரியவா எல்லாருமே ஒரு சங்கல்பத்தோட தான் வரார்கள், இத்தனை வருஷம் இருக்கணும், இத்தனை காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு வரா. அப்ப ஆச்சரியமா அம்மாவிடத்துல சொல்லிட்டா, நீங்க ஒத்துண்டு போகுமா, ஆனா சன்னியாசம்ன்றது புனர்ஜென்மான்னு அர்த்தம், புது ஜென்மம், மறுஜென்மம், ஆனா பழைய ஜென்மம் முடிஞ்சு புது ஜென்மம் அப்படின்னு அர்த்தம். அதனால நீ ஒத்துக்கோமா அப்படின்னு சொன்னோடனே சங்கரனுடைய அம்மா ஆரியாம்பாள் பார்த்தா, சிறடா குழந்தை, நீ எங்க இருந்தாலும் நன்னா இருக்கணும், நீ சுகமா இருக்கணும், நீ நிம்மதியா இருக்கணும், நீ சௌக்கியமா இருக்கணும், உனக்கு எது சுகமோ அதுவே எனக்கு சுகம்னு. அதுதானே வாத்சல்யம், அம்மாவுடைய வாத்சல்யம், நீ நன்னா இருந்தா போதும்டா பயலே அப்படின்னு. அப்ப உடனே சங்கர கைய கூப்பிண்டு, ஹே பிரபு, நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன், லோகக்ஷேமார்த்தமா ஜீவிக்கிறேன், என்னை காப்பாத்து அப்படின்னா அடுத்த க்ஷணம் முதல்ல விட்டுடுத்து, உலகத்துல முதல்ல எங்கேயாவது பிடிச்சவாழ விடும, ஒண்ணு அதை கொண்டு போட்டா விடும், இல்லாட்டி இதை விட நல்ல தீனி கிடைச்சா விடும், அவ்வளவுதானே ஒழிய முதல வாயில மாட்டின்னு திரும்பி வந்தவான்னு எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ரொம்ப துர்லபம், ரொம்பவே துர்லபம். கஜேந்திரன் அதுவே பகவான் வந்து காப்பாத்தினால்தான் கஜேந்திரன் சொல்லி ஆயிரக்கணக்கான வருஷம். ஏன் சங்கரன் இப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்மளாம் அந்த சம்சாரம்ன்ற ஒரு முதல வாயில மாட்டிட்டோம், அதை விட்டுட்டு நம்மளும் போக மாட்டேங்கிறது, அதுவும் நம்மள விட்டுட்டு போக மாட்டேங்கிறது, நம்மளா போய் மாட்டின்றோமா, அதுவா வந்து பிடிச்சதா தெரியல, ஆனா மாட்டிட்டோம் அது மட்டும் தெரியுது கன்ஃபார்மா. மாட்டின பிறகுதான் தெரியும், மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி தெரிய மாட்டேங்கிறது, மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஜம்முனு தான் இருக்கு, மாட்டின்ற பிறகு அப்படியே இருந்திருக்கலாம் போல இருக்கு. எத்தனையோ பேர், நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசான தாத்தா பாட்டி இருந்தாங்க வீட்டு பக்கத்துல, கொஞ்ச நாள் இருந்தார் ஸ்ரீரங்கத்துக்காரு, கொஞ்ச நாள் வீட்டு பக்கத்துல இருந்தார். அவருக்கு ஆண் பிள்ளைகள் கிடையாது, ரெண்டே ரெண்டு பெண் பிள்ளைகள்லாம், ஒவ்வொரு வெளியே ஊர்ல இருந்தா. சோ என் வீட்டுல பக்கத்துல அப்பப்ப நான் அவர் போய் பார்த்துட்டு இருப்பேன், அவரை பேசிட்டு இருப்பேன், அவருக்கு ஒத்தாசை பண்ணிட்டு இருப்பேன். சொல்ற ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் கிட்டத்தட்ட, நான் அப்பதான் உபன்யாசம்லாம் பண்ண ஆரம்பிச்ச ஒரு காலகட்டம். அப்ப ஒரு நாள் பெரிய பெரிய தகராறு வீட்டுல, என்னடா அது தாத்தாக்கும் பாட்டிக்கு என்ன பிரச்சனை ஓடி போய் போனா, பாட்டிக்கு தான் பெரிய சண்டை, தாத்தாக்கு 80 வயசு பாட்டிக்கு 72 வயசு, கத்துக்கிட்டு தாத்தா கத்த பாட்டி ஒரு பக்கம் கத்த, எனக்கு அதிசயமா இருந்தது. கடைசியில பாட்டி சொன்ன, இந்த மனுஷனோட வாழ என்னால முடியல, கல்யாணம் ஆகி 42 வருஷம் ஆயாச்சு, எனக்கு ரெண்டுமா சிரிச்சுட்டேன் நான் இருக்க. தாத்தா கோச்சுட்டாரு, என்னப்பா சிரிக்கிறேன்னா, இல்ல இவ்வளவு வருஷம் வாழ்ந்துட்டு வாழ முடியலன்னா எனக்கு சிரிப்பா வருது. இது ஆரம்பத்துல சொல்லிருக்கணும், கொஞ்ச நாள்ல சொல்லிருக்கணும், 42 வருஷமா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் என்னால இந்த மனுஷனோட வாழ முடியல. தாத்தா சொன்னார், கல்யாணம் ஆனாலே நான் சொல்றதே கேட்கறது இல்ல, 42 வருஷம் ஆயாச்சு, நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னா. நிஜமாவே நான் சிரிச்சதை பார்த்து ரெண்டு பேருக்கு வெக்கமா போயிடுச்சு. அப்புறம் சொன்ன, சாரி நான் தெரியாம சிரிச்சுட்டு, ஆனா நீங்க சொல்லும் போது சிரிப்பு தான் வந்தது, எனக்கு ரொம்ப சீரியஸா யோசிக்க தோணல, சிரிப்பு தான் வர்றது அப்படின்னு. அந்த மாதிரி இது என்னவே புரியாம ஓடிட்டு இருக்கோம், எல்லாரும் தான் புரிஞ்சுக்கல அடுத்ததா புரிஞ்சுக்கணும், என்னமோ போயிட்டு இருக்கோம். இந்த சம்சாரத்திலேருந்து நம்மளை மீட்கணும். சம்சாரத்திலேருந்து மீட்கிறதுனா, இதுல வாழும்படியான முறைய சொல்லி கொடுத்து நம்மளை வாழ வைக்கணும், அது முக்கியம். சம்சாரத்திலேருந்து விடுதலை அப்படின்னா உடனே குடும்பத்திலேயே விடுதலை அர்த்தம் இல்லை. குடும்பத்துல நடந்து கொள்ள வேண்டிய முறை, வாழ வேண்டிய முறைன்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு இடத்துல எப்படி இருக்கணும்னு இருக்கு இல்லையா, இப்ப பஸ்ல போறோம் ட்ரெயின்ல போறோம் அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு முறை இருக்கு. எந்தெந்த இடங்கள்ல இருக்கோமோ அந்தந்த இடத்துக்கு தகுந்தா போல அழகா முறையோட இருக்கணும் அப்படின்னு ஒரு நியமங்கள் இருக்கு. அந்த மாதிரி குடும்பத்திலயும் எப்படிலாம் இருந்துட்டோம் அப்படின்னா, நிம்மதியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், தெளிவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நியமங்கள் உண்டு. அதை சொல்லி கொடுக்கறதுக்காகவே ஆதிசங்கர் பகவத் பாதர் மாயா முதலைய சிருஷ்டிச்சு தன் அம்மாவிடத்துல இருந்து சன்னியாசம் வாங்கின்றார். அப்ப அவருடைய அம்மா சொல்றா, குழந்தை இப்படி கிளம்பி போறியேடா, இப்பெல்லாம் நீ இல்லைனா கூட பரவாயில்ல, என்னுடைய அந்திம காலம்னு உண்டே குழந்தை. அப்ப நான் எங்கேருந்து நான் உன்னை தேடுவேன், எப்படியா உன்னை பார்ப்பேன், நான் உன்னை பார்க்கணுமே அப்படின்னா. அப்ப ஆதிசங்கர பகவத் பாதர் சொன்னார், மா கவலையே படாத, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அந்த சமயத்துக்கு நான் வந்து உன் முன்னாடி நிற்பேன், உங்க சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு கிளம்புற. அம்மாவும் சரிடா குழந்தை, லோகத்துக்கு எது ஹிதமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பின. நிஜமாவே அன்னைக்கு சங்கரருடைய அம்மா அவர் அனுப்பலை அப்படின்னா, இன்னைக்கு நமக்கெல்லாம் வேதம் புராணங்கள் எதுவுமே தெரிஞ்சிருக்கா. அத்தனை வசத்தி ஆதிசங்கர பகவத் பாதர், அழகா பல ஊர்களுக்கு போறார், பல ஜனங்களிடத்துல பழகிறார். அவருடைய குரு கோவிந்த பாதர்னு பேர், சுயம் சிவபெருமானுடைய அவதாரம் தான், ஆனாலும் கோவிந்த பாதர் அப்படின்ற ஒரு குருவை ஆசிரியிச்சு அவரிடத்திலேருந்து தியானம் நாம ஜபம் பிரம்ம விஷயம் இது எல்லாத்தையும் கத்துக்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதர். கத்துண்டு லோகத்துல எல்லா ஜனங்களுக்கும் அதை பரப்பிண்டு வரார். அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு வயசானவரை பார்க்கிறார், வயசானவர் உட்கார்ந்துட்டு டுக்ருஞ்ச்கரணேன்னு ஜபிக்கிறார். சங்கரர் பார்த்தார், நல்லா வித்தியாசமா இருக்கேது அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்கார்ந்து கவனிச்சு பார்த்தார். சம்ஸ்கிருதத்தினுடைய வியாக்கரண விஷயம், இந்த இலக்கணம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதோட ஒரு விஷயம் இந்த டுக்ருஞ்ச்கரணே அப்படின்னு. சங்கரர் கேட்டார், தாத்தா பார்த்து எதுக்கு இதை உட்கார்ந்துட்டு ஜபிச்சுருக்காரு, இல்ல எனக்கு இந்த வியாக்கரணம் எல்லாம் தெரிஞ்சுண்டு, வேதம் எல்லாம் படிச்சு அதனுடைய அர்த்தங்கள்லாம் புரிஞ்சுண்டு, பிரம்ம ஞானத்தை அடைஞ்சு பகவான் அனுபவிக்கணும்னு ஆசை இந்த வயசான காலத்துல. அப்ப சங்கரர் இப்படி பார்த்தார், இதுக்கு எதுக்கு உட்கார்ந்து வியாக்கரணம் வாசிக்கணும், எதுக்கு பெருசா வேதத்தை போய் அலசி ஆராய்ச்சி பண்ணணும், ஒண்ணுமே வேண்டாம், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே, அழகா கோவிந்தனை பஜனை பண்ணுங்கோ, அந்த பஜனை காப்பாற்றும், பெருசா உட்கார்ந்துட்டு பிரம்மத்தை அடையறதுக்கு நீங்க பிரயத்தனப்பட வேண்டாம், நீங்க கோவிந்தா 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 ஏடுகுள்ளவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படி ஜபிச்சுட்டேள் அப்படின்னா, கோவிந்தன் ஆனந்தமா தேடிந்து வந்துருவா இல்லையா. அதை விட்டுட்டு தலையை சுத்தி மூக்க தொட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு. அதனால இந்த டுக்ருஞ்ச்கரணை எல்லாம் விட்டுட்டு இதை உட்காந்து மனப்பாடம் பண்ற சமயத்துல கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு ஜபிச்சேன்னா கோவிந்தன் தானா தேடிண்டு வந்து கிருப பண்ணுவான் அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் இந்த வயசானவர் அந்த துக்குறிஞ்சு கரணையும் சொல்றதை விட்டுட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு ஜபிச்சு சீக்கிரத்திலேயே பகவான அனுபவிச்சுட்டா. இல்லாட்டி இவர் சங்கரன் மட்டும் இல்ல சோழ ஒரு பாட்டு துக்குறிஞ்சு கரணைய துக்குறிஞ்சு கரணைய ஜபிச்சு சம்ஸ்கிருதம் எல்லாம் கத்துனுட்டும். அதுக்கப்புறமா பகவான் உடையத்துக்கு முயற்சி பண்ணுவோம். பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம எல்லாருமே தெய்வ தடையறதுக்கு ரொம்ப கரடுமுரடான பாதையை தான் சூஸ் பண்ணுவோம். இந்த விரதம் இருக்கட்டுமா அந்த விரதம் இருக்கட்டுமா நிறைய பார்த்தோம்னா உடம்ப கஷ்டப்படுத்திண்டா தெய்வம் கிடைக்கும் நினைச்சுட்டு இருக்கும். அப்படி கிடையவே கிடையாது. உடல் வருத்திக்கிறதுனால தெய்வம் கிடைக்காம போறது இல்லை. உடல் வருத்திக்கிறது நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வரத்துக்காக, நமக்கு ஒரு நம்பிக்கை வரத்துக்காக தானே ஒழிய உடல் வருத்திக்கிறதுனால தெய்வம் இல்லை. ஒரு குழந்தை ரொம்ப தன்னை கஷ்டப்படுத்திருந்தாதான் அம்மாவுடைய கிருபை கிடைக்குமா? சத்தியமா கிடையாது. அம்மா சொல் பேச்சு கேட்டாலே போதும், தனியா இதை கஷ்டப்பட்டு தன்னை படாத பாடுபடுத்திருந்து அம்மா கிட்டே ஒரு கருணையை சம்பாதிக்கவே வேண்டாம். தேவேன்னு சொல் பேச்சு கேட்டு நடந்தா வேளா வேளைக்கு சோறு துணிமணி எல்லாம் தானா நடக்கும். இது தன் இஷ்டத்துக்கு ஆடும் பொழுதுதான் இந்த உடம்ப வருத்திண்டு எமோஷனல் டிராமா எல்லாம் பண்ணி பிளாக்மெயில் எல்லாம் பண்ணி அம்மா அப்பா கிட்ட ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது பாட்டுக்கு தான் கடமையை பண்ணிட்டு சமத்தா சொல் பேச்சு கேட்டு இருந்ததுன்னா அதுக்கு நடக்க வேண்டியதுதான் தானா நடக்கும். யாருமே கேட்க வேண்டாம், யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம், புலம்ப வேண்டாம், அழ வேண்டாம், தானா நடக்கும். அதனால அந்த பகவத் விஷயத்துல ஒரு ஈடுபாடு அந்த வயசானவருக்கு அன்னைக்கு அந்த சங்கரன் அவர் டுக்குருஞ்ச் கரணையேன்னு அவர் ஜபிக்கிறத கேட்டதுனாலே நமக்கு இன்னைக்கு பஜகோவிந்தம் கிடைச்சது. இல்லாட்டி நமக்கு பஜகோவிந்தம்ன்ற ஒரு விஷயமே தெரியாது. நகி நகி ரக்ஷதி டுக்குருஞ்ச் கரணே அதையே சொல்றார். நகி நகி ரக்ஷதி டுக்குருஞ்ச் கரணையே டுக்குருஞ்ச் கரணேன்னு ஜபிக்கிறதுனால அது ஒண்ணு உன்னை காப்பாத்த போறது இல்லப்பா. கோவிந்தனை பஜனை பண்ணு பஜனை பண்ணு பஜனை பண்ணு, அந்த கோவிந்த நாமம் உன்னை காப்பாத்தும். வர்ண போகணும். அந்த பகவன் நாம சங்கீர்த்தனம் தான் உனக்கு கதி. இதை விட்டா வேற கதி இல்லைன்னு சொல்லி அந்த தாத்தாவுக்கு புரிய வச்சா. அந்த தாத்தாவும் பரம சந்தோஷமா பகவன் நாமத்தை ஜபிச்சா பகவான அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டா. எப்படி சங்கரர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு இருக்கார். அப்ப அழகா ஒருத்தன் இவரிடத்துல வந்துட்டான், சிஷ்யனா வந்துட்டான். அவனுக்கு ஒண்ணு பெரிய படிப்பறிவு எல்லாம் கிடையாது. தேவேன்னு இருப்பான். சங்கரர் மேல அபிமானம் ஜாஸ்தி. அவர் என் வாழ்க்கையை நல்வழியில கொண்டு போவார் ஒரு தீர்மானமான நம்பிக்கை. இந்த குருவிடத்துல அந்த ஒரு நம்பிக்கை வரும். இவர் என் வாழ்க்கையை நல்லபடியா இசைந்து போவார், இவர் எனக்கு ஹிதம் சொல்றார், நல்லதுதான் சொல்றார் அப்படின்னு ஒரு தீர்மானம். நல்லது சொல்றாருன்னா குறி சொல்றதுன்னு அர்த்தம் இல்லை. உனக்கு இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அது இல்லை. நல்லது நடக்கும் அப்படின்னா நம்மளை பக்குவப்படுத்தி இந்த மாதிரி இருந்துட்டா இந்த மாதிரி விஷயங்கள் நல்லபடியா நடக்கும், அதுதான் நல்லது நடக்கிறது சொல்றதுன்னு அர்த்தம். அவனா குறி கேட்டப்படாது, அது பெரிய கஷ்டம். குருவா இருந்தா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? குறி சொன்னாதான் குருன்னு அறிய பேர். எத்தனை பேர் நான் வாடகை பூஷன் இருக்கேன் தெரியுமா? ஒரு குறி சொல்ல தெரியாதானே என்ன கேட்டேன். நீங்க குருவாருக்கு ஒரு குறி சொல்ல தெரியாதா அப்படின்னு நான் சொன்ன. நான் ஒண்ணு ஆலமரத்திலேயே அரசமரத்துக்கையோ உட்காருல, நான் கையில ஒண்ணு மந்திரகோள் வச்சுக்கல, ஜோசிய கைரேகெல்லாம் பாக்கிறது இல்ல. பகவான நம்பினா நல்லது நடக்கும் அந்த கேரண்டி நான் சொல்லுது. இவ்வளவுதான் எனக்கு தெரியுமே ஒழிய இந்த குறி சொல்றதால எனக்கு கிடையாது. இன்னும் நீங்க குரு போங்க அப்படின்னு நான் சொன்ன. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவர்கிட்ட எதையா நான் சொல்லுது அது பலித்தமா எடுத்து வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அவர் போர்டு போட்ட வேண்டியதுதான். இவ்விடம் இந்த நேரத்துல குறி சொல்லப்படும்னு போர்டு போட்டு அது பெரிய பாடு. உலகத்தை அப்படிதானே ஜனங்கள் எதிர்பார்க்கறாரு. உழைப்பை விட பக்தியை விட நம்பிக்கையை விட எதிர்காலம் இப்படி இருக்கும்னு குறி சொன்னோம்னா அதுதான் விசேஷமா ஆயிடுறது உலகத்துல. உலகத்துடைய நியதி கலியுகத்துல அப்படித்தான் இருக்கு. ஆதிசங்கர பகவத் பாதர் எந்த இடத்துலயுமே அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை. அவர் பாட்டுக்கு ஜனங்களை பிரம்ம சத்தியம், பிரம்மத்தை நம்பு, அது கூட இருக்கு, கவலைப்படாதே. இந்த ஜெகத் இப்படி இருக்கே, இந்த உலகம் இப்படி இருக்கு, அதை பத்தியே கவலைப்படாதே. ஜெகத் மித்யா, இந்த உலகம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. இப்ப நேத்தி கோச்சுட்டவா இன்னைக்கு கோச்சுன்னு அவசியம் இல்லை, மாறுவா. இன்னைக்கு சிரிச்சு பேசுறோம், நாளைக்கு கோச்சுக்கவும் கோச்சுப்பா, நீ எதிர்பார்க்காத. நீ சிரிச்சு பேசினாலே இன்னைக்கு கோச்சுட்டாலே ஜெகத் மித்யா. ஏன்னா யாரும் தன்னுடைய ஒரு சுய புத்தியில இல்லை. அப்பப்ப என்ன தோன்றதோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துடும். எல்லாம் எமோஷனல் இடியட்ஸ்ன்னு சொல்லுவா. எல்லாம் எமோஷனலா கோவம் தான், கத்துறது திட்டுறது, அப்புறம் புலம்புறது, அப்புறம் அழகுறது, அப்புறம் சாரி சொல்றது, அப்புறம் திரும்பி சண்டை போடுறது. எதாவது நடந்துட்டு இருக்கு. யாராவது சத்தம் போட்டா கூட எதுக்காக சத்தம் போடுறான்னு அந்த காரணத்தை தெரிஞ்சு யாரும் ரெஸ்பாண்ட் பண்றது இல்லை. அவ கோபத்தை கத்தியும் நம்மளும் கோபத்துல கத்தணும், அவ்வளவுதான். நீ கத்துறா நானும் கத்துவேன், ரெண்டு பேரும் எனக்கு தெரியும், எனக்கு கத்த தெரியாதா? நீ பேசாம போற, நானும் பேசாம போறேன், நீ பார்க்காம போன, நானும் பார்க்காம போறேன், இவ்வளவுதானே. இப்போ ஏட்டிக்கு போட்டி தானே போயிட்டு இருக்கு, அதுதானே வாழ்க்கையில குடும்பத்திலேயே அதான் பிரச்சனை. இருக்கிறதே நாலு பேர் தான், இல்ல நாலு 40 திக்குல போயிட்டு இருக்கு. நீ சொன்னா நான் ஏன் கேட்கல, நான் சொல்லி நீ கேட்கல, அன்னைக்கு போட்டு நான் கூப்பிடுவா நீ வரல, இன்னைக்கு நீ கூப்பிட்டா நான் வரணுமா? இத்தனை பேசுறதோட போயிட்டே வந்துடலாம் கூட, இத்தனை பேசுறதோட அரை மணி நேரம் கடைக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வரணும். ரொம்ப சுலபமான வேலை. இதை உட்காந்து அரை மணி நேரம் சண்டை போட்டு அதுக்கப்புறம் ஆளாளுக்கு ஒரு மூலையில உட்காந்து அழுதுண்டு, அப்புறம் புலம்பிண்டு, அப்புறம் பார்க்க மாட்டேன், எங்க பார்க்காம இருக்கு? நீ இருக்கிறதே 10-க்கு 10. இல்ல எங்க போனாலும் யாராவது ஒரு முகத்தை பார்த்துதான் ஆகணும், எங்க போக முடியும்? இதனால வேற நம்ம என்னைக்கு சண்டை போடுவோம், அன்னைக்கு தான் அவங்க வேண்டப்படுவாங்க, யாராவது வீட்டுக்கு வருவாங்க. சண்டை நடக்காத மாதிரி நடிக்கிற ஒரு கஷ்டம் இருக்கு பாருங்க. அங்க உக்காருக்கோ காஃபி கொண்டாமா, அது நமக்கு பார்த்தா எங்களுக்கு தெரியும். அழகா வந்து அப்படியே நடிச்சு மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் அப்புறம் திரும்பி ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு திரும்பி ஒரு முகமுடியை எடுத்து போட்டுட்டு அவங்க எதுக்கு அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே ஒத்துமையா பேசுற மாதிரி நடிச்சு குடும்பமானத்தை காப்பாத்துறாங்களா? நாங்கெல்லாம் நம்பணும். இது நடிப்பு இல்லையே, இது அனுபவம், வாழ்க்கையுடைய சுகானுபவம். இவ்வளவு கஷ்டங்களை விட ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிட்டோம் அப்படின்னா சுலபம். அப்ப அந்த நம்பிக்கை, இந்த குரு நம்மள பக்குவப்படுத்துறார், நம்மள நல்வழிப்படுத்துறார், அவர் சொல்றபடி கேட்கணும். குருவுக்கு எது ஆனந்தம் அப்படின்னா, பரமானந்தம் எதுன்னா, சொல் பேச்ச கேட்டு வாழ்க்கையில முன்னேறது, அவரவர்கள் மனசுலையும் வாழ்க்கையிலையும் கண்கூடான மாற்றங்கள் பார்க்கிறோம் இல்லையா, அதுதான் ஆனந்தம். அதுதான் ஒரு குருவுக்கு வேற எதுவுமே பெரிய சந்தோஷமே கிடையாது. வளர்த்ததனால் பயன் பெற்றேன் அப்படின்ற சுவாமி ராமானுஜன் அனந்தாழ்வான பார்த்து ஒருத்தர் சிஷியாலா ஏத்துக்கிறோம், உபதேசம் பண்றோம் அப்படின்னா, அவ பக்குவப்பட்டு இந்த பகவத் அனுபவத்தை உணர்ந்து, பகவத் அனுகிரகத்தை உணர்ந்து குடும்பத்திலையும் எல்லா இடங்கள்லயுமே முன்னேறி வர்றது, ஒரு பக்குவப்படுறது. நாரதர் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவர் சொல்லிக் கொடுத்த வால்மீகியோ துருவனோ பிரஹல்லாதனோ வேதவியாசனோ எல்லாருமே ஜெயிச்சுட்டு வரா, எல்லாருக்குமே வழிகாட்டிட்டு நாரதர் போயிடுவார், கூட இருக்கிறதே இல்லை. ஆனா அத்தனை பேருமே அவர் சொல்றபடி கேட்டு நடந்து ஜோரா முன்னேறி வர்றது கண் கூட பாக்குறார். அப்ப அதுதான் ஒரு சத்குருவுக்கு ஆனந்தம். அதை தவிர உலகத்துக்கு நீங்க வேற எது பண்ணாலுமே குருவுக்கு பெரிய ஒரு ஆனந்தம் வரவே வராது. பக்குவப்படுறத மட்டும்தான் குருவுக்கான, வந்த காரியம் பகவான உணரணும், அனுபவிக்கணும், பகவான தெரிஞ்சு கொள்ளணும். அழகா ஜோர அவர் அவர் கூட இருந்துட்டு இருக்கார். மற்றவாளுக்கெல்லாம் இவரை கண்டா ஒரு பிரிச்சா ஒரு பிடிப்பு இல்லை, நான் படிக்காதவன் முட்டாள், எப்பொழுதுமே ஆதிசங்கர பகவத் பாதர் ஏதாவது பாடம் எல்லாம் எடுக்கிறாரோ எல்லா சிஷ்யாலும் வந்த பிறகுதான் எடுப்பார். ஒரு நாள் இவர் வரல, இப்படி பாக்குற சிஷ்யாலாம் சொல்ல, குருவே நாங்க எல்லாரும் வந்தாச்சு, ஆரம்பிச்சுடலாமே பாடத்தை அப்படின்னார். உடனே சங்கர சொல்ல, அவன் வரட்டும், அவன் வந்து உட்காரட்டும், அதன் பிறகு பாடம் எடுக்கிறேன் அப்படின்னா. அப்ப எல்லாரும் சிரிச்சா, நீ என்ன எடுத்தாலும் அவனுக்கு ஒன்றும் புரிய போறது இல்லை, ஏதோ வாய வாய பார்த்து உட்காந்துருப்பானே ஒழிய மற்றபடி அவனுக்கு ஒன்றும் புரிய போறது இல்லையா அப்படின்னாரு. சங்கரர் ஒன்றும் பதில் சொல்லவே இல்லை. அவர் பாட்டு உட்கார்ந்தார், கொஞ்ச நேரத்தில் அவர் வந்துவிட்டார், அழகா பாடம் எல்லாம் எடுத்தார் ஜோரா, எல்லாரும் கேட்டுட்டார்கள். திவேன்னு வந்துருக்கா. அப்ப ஆச்சரியம், ஜோரா அவர் வந்தார், பாடம் எல்லாம் எடுத்தார், எல்லாரும் பார்த்துட்டே இருந்தார். சங்கரருக்கு இது மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்து, இவனுடைய பக்தி பக்குவம் இவாளுக்கெல்லாம் புரியலையே, இவர்களுக்கு இதை புரிய வைக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். ஏன்னா பல சந்தர்ப்பங்கள்ல யாராவது தேவையில் இருந்தா அவர்களை கொஞ்சம் இன்சல்ட் பண்றது நமக்கு வழக்கமா போயிடுது, அவர்களை அவமரியாதை பண்றது, அவர்களை கண்டுக்காம இருக்கிறது. இது உலகத்தினுடைய எல்லா நாடுகள்லையுமே உள்ள ஒரு சுபாவம். சங்கரர் பார்த்தார், இப்படியாவது இந்த பக்தனுடைய பக்குவத்தை வாளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். ஒரு நாள் கரைக்கு இந்த பக்கத்துல சங்கரர் மற்ற சிஷ்யாள்லாம் இருந்தா, இவர் கரைக்கு அந்த பக்கத்துல சங்கரருடைய துணியெல்லாம் தூச்சிட்டு இருந்தார். அவர் பாடகர் திராளிகள்லாம் சத்தையோட பண்ணிட்டு இருப்பார். அப்ப ஒரு சங்கரர் பார்த்தா பாடம் எடுக்கலானோ எல்லாம் அவன் வரணுமே அப்படின்னா, அவனே அவன் சொன்ன அவன் கரைக்கு அந்த பக்கத்துல இருக்கான், இந்த ஓடம் எல்லாம் போய் அப்புறமா தான் அவன் வரணும், அதனால நீங்க பாட்டுக்கு பாடம் எடுக்க, வந்தாலும் அவனுக்கு ஒன்றும் புரிய போறது இல்லை அப்படின்னு. சங்கரர் பார்த்தார், உடனே பயரேகவா உடனே அப்படின்னு விட்டார். அவர் அங்க நின்றுருந்தார், அந்த கரையில நின்றிருந்தவர் குருநாதர் கூட்டார் அப்படின்னு உடனே கடகடகடன் நதியில வந்துட்டார். நதியில வரோமே மூழ்கி போயிடுவோமே என்ன பண்றதுன்னா கவலைப்படல. அவர் பாட்டுக்கு வேக வேகமா வராராம். எல்லா சிஷ்யாலும் பார்த்துட்டு இருக்கா, இவர் பாட்டுக்கு நதி மேல நடந்து வரா. ஆனா அந்த குரு மேல அப்படி ஒரு நம்பிக்கையா, அவர் சொன்ன வார்த்தை படி நடக்கணும்ன்றதுனால வேகமா வந்தா நதியில நடந்து நடந்து வர. நதி மேல சிஷ்யால கண்ண கசக்கி கசக்கி பாக்குறா, நம்ம காண்றது சொப்பனமா சத்தியமா அப்படின்னு பாக்குறா. இவர் எங்கெல்லாம் நடந்து வராரோ, இவர் கால் வைக்கிற இடத்துல எல்லாம் ஒரு தாமரை வந்து இவர் பாதத்தை அப்படி தாங்கிட்டு, ஒரு பத்மம் வந்து இவர் பாதத்தை தாங்க அப்படி அந்த கல்லு மேல வருவது தெரியும். மழத்தில் அவர் செங்கல் போட்டால் அதனால ஏறி ஏறி வருவோமே. அந்த மாதிரி இவர் கால் வைக்கிற இடத்துல எல்லாம் ஒரு பத்மம் வந்து இவர் பாதத்தை தாங்கி கடகட கடகட கடகடன்னு நடந்து அழகா ஆச்சாரியின் பக்கத்துல வந்துட்டார். சங்கரனை சேவிச்சார். உடனே மற்ற சிஷ்யாவுக்குலாம் தூக்கி வாரி போடுறது. ஆனா சங்கரனுக்கு இந்த மாதிரி தண்ணி மேல நடக்கிறதான ஒரு கலையெல்லாம் தெரியும், ஒரு சக்தி உண்டு. ஆனா அந்த சிஷ்யன் சாதாரணமா வந்துட்டான். சங்கரர் கேட்டார், எப்படா பயிரை வந்தா நதி மேல நடந்து வந்தியா? ஒரு அப்பதான் பாக்குறோம், அப்படி யாரும் தெரியாது, நான் பாட்டுக்கு வந்தேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க கூப்பிட்டு உடனே வரணும்னு வந்துட்டேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும்னா. திரும்பி பாடுறா, வந்த படம் தடை முழுக்க லைன தாமரப்பும். உடனே சிஷ்யாவெல்லாம் இவரை புரிஞ்சுட்டா, நிஜமாவே இத்தனை ஒரு சத்தை இருந்தா தானே இதெல்லாம் நடக்கும். அதாவது அந்த குருவுடைய வார்த்தையில நமக்கு ஒரு சத்தை இருந்துடுத்துனா அழக விஷயங்கள் எப்படி நடக்கும் நம்ம தீர்மானிக்கவே முடியாது. ரொம்ப அழகா நடக்கும். ஏன்னா ஸ்வயம் அனுபவத்திலே சொல்றேன், ரொம்ப ஆச்சரியம் அது. குருவிடத்திலே ஒரு நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை என்னெல்லாம் காரியங்கள் சாதிச்சு கொடுக்கும்னு வார்த்தைகள்னால வர்ணிக்கவே முடியாது. இது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. குருஜி அம்மாவுடைய சிஷ்யனா இருந்து அனுபவிச்சதை சொல்லிட்டு இருக்கேன். இப்படி வந்ததுனாலே அவருடைய ஒவ்வொரு பத்மத்துக்கும் ஒரு பாதம், பாதத்துக்கும் ஒரு பத்மம் வந்ததுனாலேயே அவருக்கு பத்ம பாதர் அப்படின்னு பேர் வந்துடுத்து. அழகா சங்கரர் அவருக்கு தலையில கை வச்சார், ஆசீர்வாதம் பண்ணார், பிரம்ம ஞானம் எல்லாம் பூரணமா சித்திச்சு கொடுத்து எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கார். எதை பத்தியுமே கவலைப்படாத ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்கார். மனசுல விகல்பம் இல்லாம இருக்கார். ஒரு சந்தர்ப்பத்துல ஆதிசங்கர பகவத் பாதர் அகோபிலம், ரொம்ப விசேஷமான நரசிம்ம கஷேத்திரம், நரசிம்ம அவதாரம் பண்ண ஒரு இடம். இன்னைக்கும் அந்த ஸ்தம்பம் எல்லாம் இருக்கு, ஒரு தூரம் போய் பார்க்கணும். நம்ம எல்லாம் காட்டுக்குள்ளதான் இருப்பார். அந்த ஒன்பது நரசிம்மர்களை போய் பார்க்கறதே ஒரு பெரிய பாடுதான். பார்த்துட்டோம்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பார்க்க வேண்டிய ஒரு திவ்ய தேசம். தெய்வம் அல்லா செல்ல ஒண்ணா சிங்கவேல் குன்றமே அப்படின்னு திருமங்கையாழ்வார் சொல்றார். சங்கரன் அந்த அகோபிலத்துல அழகா தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஒரு காபாலிகன், அந்த ஒரு காட்டு ஜாதி கூட்டம், அவனுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துல இருந்தான். அப்ப அந்த ஆதிவாசி கூட்டத்துக்குன்னு ஒருத்தர் இருந்தார் குரு மாதிரி. அவர் சொன்னார், நல்ல உத்தமமான ஒருத்தர் நரபலி கொடுத்தோம் அப்படின்னா உனக்கு ஆச்சரியமா பகவான் அவன கிருபையில குழந்தை பறக்கும் அப்படின்னு இருக்கார். இவனு ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கான். இந்த சங்கரர் அப்படி தியானத்துல உட்கார்ந்து இருக்கார், தன்னை மறந்து அப்படியே பகவத் சிந்தனையில உட்கார்ந்து பிரம்மஸ்வரூபத்துல மயங்கி கிடக்கிற இந்த காபாலிகன் வந்தான், பார்த்தான். ஆஹா, இவரை மாதிரி உத்தமமான ஒரு மனுஷனை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை, அதனால இவரை நரபலி கொடுத்துடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணான். ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தா சங்கரன் அப்படி கண்ணை திறந்து பார்த்தான். இவன் அழகா கைய கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணான். சங்கர ஆசீர்வாதம் என்னப்பா வேணும் சொல்லு அப்படின்னார். எல்லா விஷயத்தையும் சொல்லி எனக்கு நரபலி கொடுக்கணும், நீங்க அதுக்கு ஒத்துக்கணும், உங்களால நரபலி கொடுக்க போற நீங்க ஒத்துக்கணும் அப்படின்ட்டு. நம்மள யாராவது கூப்பிட்டு நரபலி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அவள நரபலி கொடுத்துட்டு போயிடுவோம். யார்கிட்ட வந்து என்ன கேட்கிறாய் அப்படின்னு சங்கரை பார்த்தா, நிச்சயமாப்பா இந்த சரீரத்தினாலே உனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும்னா எடுத்துக்கும். ஏன்னா பரோபகாரம் இதம் சரீரம்னு சொல்றோம். சரீரத்துடைய பெரிய பிரயோஜனம் என்னன்னா அடுத்தவர்களுக்கு இது உதவி செய்யும்படியா இருக்கணும். பர உபகாரம், பரோபகாரம் இதம் சரீரம். இந்த சரீரம் பரோபகாரம் அடுத்தவர்களுக்கு ஒத்தாசை செய்யணும், உபதிரவம் செய்யப்படாது அப்படின்னு சாஸ்திரம். இப்ப சங்கரர் சொன்னா ரொம்ப சந்தோஷம், நாளைக்கு நான் சிஷ்யர்கள் எல்லாம் அந்த பக்கம் எங்கேயாவது அனுப்பிடுறேன், நான் பாட்டுக்கு ஏகாந்தமா இந்த மாதிரி தியானம் பண்ணுவேன், அந்த சமயத்துல நீ வந்து என் தலைய வெட்டி எடுத்துக்கோ அப்படின்னு சார். அவனுக்கு ஒரே சந்தோஷம், வாக்காளர்கள்லாம் கூட்டுண்டு. அடுத்த நாள் காதல எல்லாம் ரெடி ஆயாச்சு. சங்கர் பிளான் பண்ணி எல்லா சிஷ்யாலையும் ஒவ்வொரு பக்கம் அனுப்பிட்டார். ஆனா வள்ளா இருந்தா பண்ண விட மாட்டாளேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் எல்லா பக்கத்தையும் அனுப்பியாச்சு. சங்கர தேவேன்னு தியானம் பண்றார். பகவானே, இந்த சரீரத்தை அவன் நரபலி கேட்கறான், அவனுக்கு நல்லது நடக்கணும், அவன் கூட்டம் நல்லா இருக்கணும், ஒரு பிரச்சனையும் வரப்படாதுன்னு தியானம் பண்றான். இதுதானே மனசு, தன்னை ஒருத்த கொலை பண்றேன், கொலை பண்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட நரபலின்றது மரண தண்டன மாதிரிதான். அழகா அவனுக்கு ஹிதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி தியானம் பண்றார். அதே பகவத் ஸ்மரணையில உட்கார்ந்து நரசிம்ம தியானம் பண்ணிட்டு இருக்க, அஹோபிலம் நரசிம்ம கஷேத்திரம், அழகா நரசிம்மர தியானம் பண்றார் ஆதிசங்கர பகவத் பாத. இப்போ ஒவ்வொரு சிஷ்யாலும் ஒவ்வொரு இடத்துல இருக்கா. இவன் வந்துட்டான், அவன் கூட நிறைய ஆட்கள் அவனுடைய கூட்டத்தால் எல்லாம் வந்துட்டான். ஜோரா அவன் பார்த்தா நேரம் எல்லாம் பார்த்துண்டு கையில கத்தி எடுத்து இவர் தலையை வெட்டலாம், நேரம் ஓங்கி ஆச்சு கத்திய. இவர் கழுத்து பக்கத்துல கத்தி வந்து வெட்டற சமயம் எங்கிருந்தோ ஒரு சிம்ம கர்ஜனை, அந்த சிம்ம கர்ஜனை கொலை நடுங்கி அத்தனை பேருக்கும் திரும்பி பார்த்தா பிரத்யக்ஷமா நரசிம்மர் நிக்கிற. அனல் விழி பேழ்வாய் தள்ளிய சிங்கமாகியன்னு சொல்லும்படியா கண்கள்ல கோபம் கொப்பளிக்க பெரிய நாக்கு கீழே தொங்கும்படியா அவ்வளவு அழகா பல்லெல்லாம் அதுவே அருவாள் மாதிரி வரைஞ்சி இருக்கான். இந்த கோபத்துல நரசிம்மர் கையில கூறிய நகங்களோட கர்ஜனை பண்ணிண்டு கத்தின்னு நின்று இருக்கா. எல்லாரும் பயந்து போயிட்டா. காவாலிகன் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சான். நரசிம்மர் காவாலிகள் கைய பிடிச்சார், அவன் கையிலேருந்து கத்திய வாங்கினார், அவன் தலைய சீவினார். அவன் தலைய சீவினார், கூட வந்த எல்லார் தலையும் சீவி போட்டார். சீவி போட்டுட்டார் சப்தம். சங்கரர் பார்த்தார், என்னடா அது வித்தியாசமா ஏதோ சப்தம் வருது அப்படின்னு பார்த்தா கண்ணை திறந்து பார்த்தா நின்று இருக்கார் பத்மபாதர். நின்றது பத்மபாதர். சங்கரர் பார்த்தா அவருக்கு புரிஞ்சு போயிடுது, சுத்தி வர அந்த காபாலிகர்கள் தலையெல்லாம் வெட்டி தலையில கிடக்கு தரையில. வந்தார், கைய கூப்பிண்டார். இந்த பத்மபாதர் தலையில கைய வச்சார். கொஞ்ச நேரத்துல பத்மபாதர் மூர்ச்சியாயி கீழே விழுந்தார். மத்தவா எல்லாருக்கும் நரசிம்ம ரூபம்தான் காட்சி கிடைச்சது, ஆனா சங்கரருக்கு மட்டும்தான் தெரிஞ்சது அது பத்மபாதருக்குள்ள ஒரு நரசிம்ம ஆவிர்பாவம். பத்மபாதர் எப்பொழுதுமே நரசிம்ம தியானம் பண்ணுவார். குரு தியானமே பண்ணிட்டு இருந்ததுனால அவருக்கு ஒரு கஷ்டம்னு உள்ளே நரசிம்மன் சொல்லிட்டா, அடுத்த கஷணம் எங்கேயோ இருந்தவர் பகவான் கிட்ட கிருபையினால இங்க வந்துட்டா. நரசிம்ம பலத்தோட எல்லா தலையும் வெட்டி வீழ்த்தினார். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் பத்மபாதருக்கு எல்லாம் புரிஞ்சு எழுந்துண்டா. சங்கர கேட்டார், நீ எப்படிடா இங்க வந்தா அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, அங்க தலையை வெட்ட போறான் அங்கேருந்து பார்த்தே வந்துட்டேன், நீ எப்படிடா பார்த்தா எனக்கு அது தெரியாது. அப்புறமா தான் எல்லா சிஷ்யாலும் வரா, வந்தவ அத்தனை பேரும் பாக்குறான். அந்த விஷயத்த கேள்விப்பட்டோன்னு இந்த பத்மபாதர் மேல இன்னும் அவளுக்கு ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் வந்தது. ஏன் அப்படின்னா, சாதாரண மத்தவன் தானே நினைச்சா, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நரசிம்ம ஆவிர்பாவம். குரு இருந்துட்டார், குரு சொல்றபடி கேட்டுட்டோம்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பகவான நாம நன்னா அனுபவிக்க முடியும். பிரத்யக்ஷத்துல அந்த தெய்வ சாநித்தியத்தை உணர முடியும். பகவானுடைய கிருபைய அந்த ஆவிர்பாவம் உள்ளுக்குள்ள அந்த பகவானுடைய சக்திய உணர முடியும். அதனாலதான் விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்து இடம் கிடைக்குமான்னு கேட்கிறோம். அந்த குருவுடைய ஒரு கிருபை கிடைச்சுடுத்துன்னா அது நம்முடைய வம்சத்தாருக்கே நன்மை பயக்கும், சந்தேகமே வேண்டாம். அப்புறமா எல்லாரும் அவரை கொண்டாடுறார். அப்ப பத்மபாதர் சொன்னார், எல்லாம் குருவுடைய கிருபை, என் பலம் ஒன்னும் இல்லை அப்படின்னார். அவ்வளவு வசத்தியாம் ஆதிசங்கர பகவத் பாதர். அப்ப நாமும் அந்த குரு சொல்படி கேட்டோம், குரு சொல்படி நடந்தோம் அப்படின்னா நிச்சயமாகவே நமக்கு இந்த பகவத் தரிசனம்ன்றது சுலபமாவே கிடைச்சிடும். அவ்வளவு சிரேஷ்டம் குருமஹிம, அபார மகிமா குருமஹிம, அதி அதி அபார மகிமா குருமஹிம. அதனாலதான் விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் சத்குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, ஆச்சரியம் அந்த குருவுடைய பலம். அப்படி அந்த சங்கர பகவத்பாக ஒண்ணுமே இல்லாம இருந்த ஒருத்தரை பத்மபாதராக்கி இத்தனை அழகா பகவத் அனுபவத்தை அனுபவிக்க வச்சுட்டார். அப்ப இந்த குரு வார்த்தையில நம்பிக்கை, அந்த குரு சொன்னார்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஏதோ ஒரு நல்ல காரணம் இருக்கும். குரு ஒரு காரியம் பண்றார் அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஒரு காரியம் இருக்கும். அதான் எப்பொழுதுமே பெரியவா சொல்லுவா, குரு சொல்றத பண்ணு, பண்றத பண்ணாதே அப்படின்னு சொல்லுவா. குரு சொல்றதான் பண்ணணும், குரு பண்றத பண்ணப்படாது. சந்தர்ப்பத்துல ஆதிசங்கர் பகவத்பாதர் தன் சிஷ்யர்கிட்டலாம் சொல்லிட்டே இருந்தா, நான் சொல்றத மட்டும் பண்ணுங்கோ, நான் பண்றத காப்பி அடிச்சு பண்ணாதீங்கோ, அது சரிபட்டு வராது அப்படின்னு பலவிதமா சொன்னா. சிஷ்யாள்லாம் கேட்கல. ஒரு நாள் சங்கரர் நேரா போனா, அவர் என்ன பண்றோம் அதையே பார்த்து 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 பண்ணிட்டு இருந்தா. ஒரு நாள் சங்கரர் நேரா ஒரு கர்மான் பட்டறைக்கு போனார், இந்த இரும்பெல்லாம் அடிக்கிற இடம், நல்லா பழுக்க பழுக்க இரும்ப காய்ச்சி அடிச்சு இந்த கடப்பாறை நிறைய இரும்பு சாமான்கள்லாம் பண்ணக்கூடிய இடம். அந்த பட்டறைக்கு போனார். அழகா அந்த கர்மான் வந்து ஜோரா பழுக்க 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 ஒரு இரும்ப காய்ச்சி வச்சிருக்கான். சங்கரர் சொன்னார், அப்பா எடுத்து வெளியில போடு அப்படின்னு. அவனு ஏதோ சங்கரர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி எடுத்து வெளியில போட்டான். அப்படியே சிஷ்யாலாம் சரி அடுத்த என்ன பண்றான் பண்ணலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தான். சங்கரர் அந்த வெள்ள போட்ட பழுக்க பழுக்க காய்ச்சல இரும்பு இருக்கு பாருங்க, அது மேல ஏறி நின்றுட்டார். நின்றுட்டு சிஷ்யால பாச்சு, வாங்க பண்ணுங்க, எல்லாரும் பண்ணுங்க, வாங்க நான் பண்றதை பண்றேன், வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. அப்பா இத்தனை பேருக்கோ அத்தனை பேர் நல்லா பழுக்க இரும்பு காய்ச்சினா சிஷியல் சொல்லாம கூட மூடி போயிட்டான். அப்புறம்தான் சங்கரர் சொன்னார், நான் பண்றத பண்ணாதீங்கோ, நான் சொல்றத பண்ணுங்க. ஏன்னா குரு ஒவ்வொருத்தருக்கு தகுந்தா போல ஒரு விஷயத்த சொல்றார். குரு அடுத்த வாழ்க்கை சொன்னார் அப்படின்னா அதே மாதிரி நம்ம பண்ணவும் கூடாது, நமக்குன்னு என்ன உண்டோ அந்த மாதிரி சொல்லி தருவோம். அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா சொல்லி தருவார். அவளுக்கு இது சொல்லி கொடுத்தாரு, எனக்கு இது சொல்லி கொடுக்கலையே அப்படின்னா உங்களுக்கு அது வேண்டாம், அது அவசியம் இல்லை, அது உங்களுக்கு ஒத்து வராது. அதனால யார் யாரு எந்தெந்த விதத்துல பக்குவப்படுத்துறோமோ அந்தந்த விதத்துல பக்குவப்படுத்தி அனுகிரகம் பண்றது குரு கிருபை. அதனால அந்த குரு கிருபைய புரிஞ்சுக்கணும். இல்ல வேண்டப்பட்டவா வேண்டாதவா அப்படின்னா கிடையவே கிடையாது. எல்லாருமே தன்னுடைய குழந்தைகள் தான். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்துல பக்குவப்படுத்துறோம். ஹாஸ்பிட்டல் போறோம், ஒரு டாக்டர் போய் பார்க்கறோம், எல்லாரும் டாக்டர் போய் பார்க்கறா, எல்லாருக்கும் வியாதி இருக்கு. அவாவா உடம்புக்கு தகுந்த மாதிரி, அவாவாளுடைய பலத்துக்கு தகுந்த மாதிரி, அவ ஆகாரத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த வியாதியுடைய தன்மையை தகுந்த மாதிரி, அவளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு தகுந்த மாதிரி மருந்து. எல்லாருக்கும் ஒரே மருந்து கொடுக்க மாட்டோம், ஒரே மருந்து கொடுத்தாலும் அளவுகள்ல வித்தியாசப்படும். அதனால குரு அவாகிட்ட அப்படி இருக்காரு, என்கிட்ட அப்படி இல்லையே அப்படி அர்த்தமே கிடையாது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த குழந்தைகள் இடத்துல எப்படி இருந்து அனுகிரகம் பண்ணணுமோ அப்படி அனுகிரகம் பண்றார், அதுதான் குருவுடைய பலம். அதனால எப்பொழுதுமே ஆச்சாரிய புருஷால அழகா புரிஞ்சுண்டு நடந்துட்டோம் அப்படின்னா நமக்கு சந்தோஷம். அப்படி சங்கரர் நாளைக்கு அந்த சங்கரருடைய பிறந்த நாள், நமக்கு இன்னைக்கே சங்கரருடைய விஷயத்த கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. நாளைக்கு சுவாமி ராமானுஜருடைய பிறந்த நாள்,
ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 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 ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.
காளே கருணை ராமானுஜா. அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உயிர்த்தபின் உன் சீரே உயிர்க்கு உயிராக அடியேற்கு இன்று தித்திக்குமே. ஆச்சரியம் ராமானுஜருடைய கருணை. அந்த காருண்யம் எல்லா சமயத்திலையும் எல்லார்கிட்டையும் இருக்கு. ஜாதி பேதம் தாக்காத ஒரு காருண்யம். இந்த ஜாதிக்காரா இவாளுக்கு விசேஷ கிருபை, இவா இன்னொரு ஜாதிக்காரா இவாளுக்கு கொஞ்சம் கம்மியான கிருபை, அப்படி கிடையாது. யாரா இருந்தாலும் கிருபை அதானே முக்கியம். எல்லாருமே மனிதர்கள் தானே, எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள் தானே, எல்லாருமே உத்தமமான அன்பத்தானே எதிர்பார்க்கிறோம், எல்லாருமே பகவத் குணானுபவத்தை அனுபவிக்க தானே ஆசைப்படுறோம், எல்லாருமே வாழ்க்கையில நன்னா இருக்கணும்னு தானே ஆசைப்படுறோம். அப்ப அந்த கிருபையும் பொதுவா தானே இருக்கணும். எப்படி பூமி எல்லாரையும் தானே சமமா தாங்கிறது, மெச்ச பூமி ஒக்கட்டே அப்படின்ச்சா. அந்தரிக்கோ ஸ்ரீஹரேகே அந்தராத்மா அப்படின்றார் அன்னமாச்சாரியா. எல்லாரும் விதவிதமா சொல்லிட்டு இருக்கோம், ஆனா எல்லாருக்குள்ளையும் அந்தரியாமியா இருப்பது ஸ்ரீஹரி. அந்த ஸ்ரீஹரி தான் எல்லாத்துக்குள்ளயும் அந்தரியாமியா இருக்க. அதனால அந்தரிக்கோ ஸ்ரீஹரேகே அந்தராத்மா. பிரம்மம் ஒக்கட்டே, பிரம்மம் ஒக்கட்டே, பர பிரம்மம் ஒக்கட்டே அப்படின்னு சொல்ல. பிரம்மம் ஒண்ணுதான், பிரம்மம் ஒண்ணுதான், பர பிரம்மம் ஒண்ணுதான். அது எல்லாருக்கும் பொதுவானது. அதாவது எல்லாருக்குள்ளயும் பகவான் இருக்கா. இவர்களிடத்த இருக்கா, இவர்களிடத்த இல்லன்னு இல்ல. சில பேர் அனுபவிக்கிறா, சில பேர் அனுபவிக்கிறது இல்ல. சில பேர் குறைவா அனுபவிக்கிறா, சில பேர் அதிகமா அனுபவிக்கிறா. சில பேருக்கு அது இருக்கு அப்படின்னு தெரியல. தெரிஞ்சா அனுபவிச்சிருவா இல்லையா? இப்ப நாஸ்திகள்லாம் அவனுக்கு புரியல, அவன் வந்து ஒரு முரண்பாடா இதை அனுபவிக்க முயற்சி பண்றான். இந்த வழிகள்லாம் தான் போனா கிடைப்பான், அதெல்லாம் முடியாது, நான் அப்படிதான் இருப்பேன், எனக்கு வேணும்னா அவர் வந்து காட்சி கொடுக்கட்டும் அப்படின்னா அது நடக்காது. பகவானுக்குள்ள இதனால ஒண்ணு ஒரு பெரிய பிரயோஜனம் கிடையாது. ஒரு நாலு பேர் தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்றதுனால தெய்வத்துக்கு ஒன்னும் ஒரு நஷ்டமே கிடையாது. ஒரு 40,000 பேர் கொண்டாடுறதுனால தெய்வத்துக்கு லாபமும் கிடையாது. தெய்வம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி எல்லா சமயத்திலையும் ஒரே விதமாகத்தான் இருக்கு. அத புரிய வைக்க வந்தவர் தான் சுவாமி ராமானுஜர். உனக்கும் தெய்வம் உண்டு, கவலைப்படாதே, நிச்சயமா உன்னையும் பகவான் காப்பாற்றுவார், நீ பகவானுடைய குழந்தை அப்படின்னு ஒவ்வொரு ஜீவனுக்கும் அதனுடைய புத்தியில உரைக்கும்படியா சொல்லித்தரார். ஒருத்தரையும் தள்ளிவிடுறதில், எல்லாரையும் தன் குழந்தைகள், தன் குழந்தைகள்னு ஒரு பாவம். அந்த ராமானுஜருடைய ஒரு சிஷ்யர் பிள்ளை உறங்காவில்லி தாசர், ஆச்சரியமான ஒருத்தர், பெண்டாட்டியினுடைய கண்ணழகுல மயங்கி கிடந்தவர். ஆனா ராமானுஜர் தன்னுடைய கிருபையினாலே ரங்கநாதனுடைய கண்ணழக காட்டி கொடுத்து ரங்கநாத தாசனாக அவரை மாத்திட்டார். இந்த பிள்ளை உறங்காவில்லி தாசர் மேல எப்பொழுதுமே சுவாமி ராமானுஜருக்கு விசேஷமான ஒரு பரிவு உண்டு. அவருடைய வினயம், ராஜா இடத்துல வேலை செய்யறது, அப்ப கூட அகம்பாவம் இல்லாம இருக்கிறது, வேலைக்கு போவார் வருவார், சாயங்காலம் ஆயாச்சுன்னா ராமானுஜர் கூடவே இருப்பார், கைங்கரியம் பண்ணுவார். அவ்வளவுதான், அவருக்கு மேல வேற ஒண்ணுமே தெரியாது. அவரும் அவருடைய மனைவி பொன்னாத்தாள் பொன்னாட்சி ஆகுது, ரெண்டு பேருமே ராமானுஜரிடத்துல பக்தியோட இருந்தார். அவரோட ஆனந்தமா இருந்தா அழகா வேலைக்கு எல்லாம் போயிட்டு வருவார். ஒரு சந்தர்ப்பத்துல அவர் எப்பவுமே சம்பாதிச்ச பணம் எல்லாம் கொண்டு வந்து ராமானுஜர்கிட்ட கொடுத்துருவார். அப்படியே கொடுத்த உடனே ராமானுஜர் என்ன பண்ணுவார்னா, அவ குடும்ப செலவுக்கு என்னெல்லாம் உண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு, அவ சேமிக்கிறதுக்கும் பணத்தை கொடுத்துட்டு, அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் பங்கை எடுத்து கைங்கரியத்துக்கு உபயோகப்படுத்திப்பார். அவருடைய என்ன சேவிங்ஸ் எல்லாம் ராமானுஜருக்கு தெரியும், அவர் ஒன்றும் யோசிக்கவே மாட்டார், எல்லாம் ராமானுஜர்கிட்ட கொடுத்துருவார். ராமானுஜர் உட்காந்து கணக்கு வழக்க பார்த்து, சரி இந்த மாசம் உனக்கு இவ்வளவு செலவு இருக்கும், இந்த செலவடி வச்சுக்கோ, இந்த பணத்தை சேமிச்சு வச்சுக்கோ அப்படின்னா சொல்லிட்டு அழகா பண்ணுவார். ஒரு ஸ்திதியில ராஜா இந்த பிள்ளை உரங்காவல்லி தாசருடைய பெருமை, அவருடைய பக்தி எல்லாம் பிரத்யட்சமா பார்த்தான். பார்த்துட்டு, இனிமேல் நீங்க வேலைக்கு வர வேண்டாம், நான் உங்களுக்கு அந்த சம்பளத்தை நான் கொடுத்துடுறேன், நீங்க பாட்டுக்கு ராமானுஜ கைங்கரியம் பண்ணி நிம்மதியா இருக்கோன்னுட்டான். சரி விட்டாரு, ஒரு பாட்டுக்கு கைங்கரியம் பண்ணி சௌக்கியமா இருந்தான். ஒரு மாசம் வேலைக்கு போகல, ராஜா பாட்டுக்கு அழகா அந்த ஒன்னாம் தேதி சம்பளத்தை கொடுத்து விட்டுட்டான். மூட்டை கட்டி அந்த காலத்து பணத்தெல்லாம் மூட்டை கட்டி கொடுப்பான் இல்லையா, கொண்டு வந்து கொடுத்தா எப்பொழுதும் போல அழகா அந்த பிள்ளை உரங்காவல்லிதாசர் ராமானுஜர் முன்னாடி அந்த தனத்தை வச்சார். ராமானுஜர் கேட்டார், அது என்னது அப்படின்னு. இல்ல சுவாமி, நான் மாசம் மாசம் சம்பளத்தை கொண்டு வந்து கொடுப்பேனே, அதுக்கு இந்த ஒரு மாசம் நீ வேலைக்கு போனையோ அப்படின்னு. இல்ல ராஜா, இல்ல நீங்க பாட்டு கைங்கரியம் பண்ணுங்க, சம்பளம் தரேன்னு சொன்ன, அதனால நான் போகல அப்படின்னு. அப்ப இந்த தனம் எனக்கு வேண்டாம், படமாட்டேன்னுட்டா. பிள்ளை உரங்காவல்லிதாசர் கேட்டா, அபச்சாரப்பட்டுட்டேனா அப்படின்னு. ராமானுஜர் சொன்ன, இல்ல அது நீ உழைச்ச காசு, நீ வேற சிந்தி உழைச்ச காசு, அப்ப அதுல உனக்கு உரிமை இருந்தது, அதனால எனக்கு உரிமை இருந்தது, இது உனக்கே உரிமை இல்லை, அப்ப எனக்கு உரிமை இல்லை, இது ராஜாவுடைய பணத்தை தொட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அவன் ராஜன்னா அவனோட, அவனுடைய அந்த பணத்தை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே அவன் கொடுக்கறானா, அவன் கொண்டு வந்து கொடுக்கணும், அவன் கொண்டு வந்து கொடுத்தான்னா சரி அப்படின்னு சொல்லி கைங்கிறக்கு எடுத்துட்டேன். அவன் உனக்கு கொடுத்துருக்கான்னா அதை எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, இந்த பணத்தை அடியேன் தொடமாட்டேன் அப்படின்னு ராமானுஜர். உடனே பிள்ளை உரங்காவல்லிதாசர் புரிஞ்சு கொடுத்தான், ஓ இப்ப உழைக்காத பணத்தை வச்சுண்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, அதை வந்து கைங்கரியத்துக்கோ இதுக்கு உபயோகப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே அந்த பணத்தை கொண்டு போய் திரும்பி ராஜா கிட்டேயே பிள்ளை உரங்காவல்லிதாசர் கொடுத்துட்டார். ராஜா கேட்டா, நான் அவசாரப்பட்டுட்டேன்னு, இல்ல இல்ல எங்க ஆச்சாரியன் இந்த பணத்தை எடுத்துக்க மாட்டேன்னு விட்டார், ஏன்னா உழைக்காத காசு வேண்டாம்னு சொல்லிட்டா, அப்ப எனக்கும் அது வேண்டாம் அவ்வளவுதான், அதாவது நான் வாங்கினது தப்புன்னு எனக்கு புரிய வச்சுட்டா, நான் உழைச்சு வாங்கியிருக்கேன், நான் உழைக்கல, அதனால அந்த தனம் என்னோட ஆச்சாரியன் வேண்டாம்னு சொல்லிட்டா, அதனால் எனக்கும் வேண்டாம்னா. ராஜா சந்து போயிட்டான், இப்படி ஒரு ஆச்சாரியன் பணம் வந்தா போதும் பாடா சந்தோஷம் அப்படிதானே எடுத்துக்கிறேன். ஆனா ராஜா பார்த்தான், இப்படி ஒரு ஆச்சாரியனை தான் சேவிக்கணும்னு சொல்லி அழகா தானே வந்தான், தானே வந்து ராமானுஜரை சேவிச்சான். சேவிச்சுட்டு அழகா நமஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு புஷ்பம் எல்லாம் சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா கைங்கரியத்துக்கு தான் பணம் கொடுத்தான். அதே பணம் தான் பணம் மனசு தீர்த்தி வந்தது, ராஜா கொண்டு வந்து தானே கொடுத்தான். ராமானுஜர் இப்ப எடுத்துட்டான், எதை அவன் கொடுக்கறான், நீ உழைக்காத காசு நான் தொடமாட்டேன், இது அவனுக்குரிய காசு, அவன் கொடுத்தா வாங்கலாம் அப்படி. அப்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட எப்படி கவனிக்கிறா பாத்துக்கோங்க, சாதாரண விஷயம் தானே இது. அப்ப அவருக்கு இருந்தா பணம் நல்லதுதான், பரவாயில்ல வேலைக்கு போகவே பணம் கிடைக்கவே சந்தோஷம், ஜாலியாக என்ஜாய் பண்ணு அப்படிதானே சொல்லணும், வேலைக்கு போக நல்லா பணம் வரணும். ஆனா இது ஒரு கெட்ட உதாரணம் ஆயிடுமா, உழைக்காம சம்பாதிச்சு விட்டு பைசா கிடைக்காது அப்படின்னா அப்புறம் உலகம் வீணா போயிடும். இந்த உழைச்ச காசுக்கு இருக்கிற மரியாதை உலகத்துல எதுவுமே கிடையாது. இந்த உழைச்ச காசுல சாப்பிடற சாப்பாடு சந்தோஷம்தான், உழைச்ச காசுல வாங்குற துணிமணி சந்தோஷம்தான். எனக்கு தெரிஞ்ச என்னோட சிஷ்யன் ஒருத்தர் உண்டு, அப்பப்ப போய் ட்ரெஸ் எடுப்பான், அப்பப்ப தொலைச்சு விட்டுருவான், மொபைல் ஏரியானு தொலைப்பான், அவன் கூட சத்தம் போடுறதா அப்படி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்ப அவன் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் கேட்டடா, மாசம் எத்தனை பேண்ட் வாங்கினேன், ஐயோ ஒண்ணு கூட வாங்கல குருஜி, ஏண்டா உங்க அப்பா கிட்டமோ நாலு பேண்ட் அஞ்சு பேண்ட், அது அப்பா பைசா இது, என் பைசா இல்ல, என் பைசா இல்ல, ராப்பகலாம் உழைச்சிருக்கேன், ஐயோ அப்படிலாம் வீணடிக்க கூடாது, நான் சொன்ன அப்பாடா இப்பயா புரிஞ்சுதே நிஜமாவே சந்தோஷம். அவன் எப்படி அதெல்லாம் அப்படி பணத்தை செலவு பண்ண முடியும், அப்பாவோட செலவு பண்ணி, அது அப்பா உழைச்ச காசு, அவர் செலவு பண்ணல நான் செலவு பண்ணி, இது நான் உழைச்ச காசு அதனால நான் செலவு பண்ண மாட்டேன். அப்ப அந்த பணத்துக்கு ஒரு பலம் உண்டு, ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா எவ்வளவு அழகா ராமானுஜருக்கு புரிய வைக்கிற பார்த்தீங்களா, உழைக்கணும், இந்த உழைப்பினுடைய தன்மைய சாதாரண ஜனங்களுக்கு என எல்லாருமே உழைக்காம இருக்க ரெடியா இருக்கும். வீட்டுல பசங்கள்லாம் இருக்குன்னா அம்மா பண்ணா போதும், அப்பா பண்ணா போதும், நம்ம பாட்டு இப்படி ஜாலியா சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு ஹாப்பியா ஹாயா இருந்தா போதும், சந்தோஷம். பொம்பளை பசங்க குடிச்சு காப்பி டம்ளர் எடுத்து வைக்க மாட்டேங்கிறது, அப்பாக்கள்லாம் கையெழுத்த அம்மா காப்பி, அம்மா தண்ணி, அம்மா இது எங்க வச்ச, அதை எங்க வச்ச, அதை எங்க வச்ச, இது எங்க வச்ச, எல்லாம் இவா வைக்கிறதா, இவா எங்கேயா போட்டுரும், அம்மா எடுத்து வைக்கிறான். அம்மாக்கள் எல்லாம் கொஞ்சம் திருத்தணும், அம்மாக்கள்லாம் கொஞ்சம் கடுமையா ஆயிட்டான்னா குழந்தைகள் தானா சரியாயிடும். ஏன்னா எந்தெந்த இடத்துல குழந்தைகள் இடத்துல வாஞ்சையை காட்டணுமோ அங்க வாஞ்சையை காட்டணும், எந்தெந்த இடத்துல அவளை எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சாத்தான் நல்லது. இல்ல அப்படின்னா நமக்குதான் கஷ்டம். ராமானுஜ திருவடிகளில் விழுந்து சேவிச்சார் பிள்ளை உரங்காவிதாசர், கண்கள்ல கண்ணீர் வழிய புரிஞ்சது சாமி, இனிமேல் நான் வேலைக்கு போகணுமா வேண்டாமா நீங்க சொல்லுங்க, எனக்கு அந்த பணம் வேண்டாம் அப்படின்னா ராமானுஜ சிரிச்சா, உனக்கு அந்த பணம் வேண்டாம்னு புரிய வைக்கிறதுக்காக எத்தனையும் பண்ணேன், நீ பாட்டுக்கு மடத்துல கைங்கரியம் பண்ணின்று, என்னென்ன உண்டோ எல்லா கைங்கரியும் பண்ணு, உனக்கும் மனைவிக்கு என்ன உண்டோ நம்ம மடத்துல எல்லாம் பார்த்துக்கோ, அதனால இனிமேல் அந்த மாதிரி ஒரு பணம் வந்தால் நீ சீகரிக்க கூடாதுன்னு உனக்கு புரியணும், அதுதான் வசதி அப்படின்னுட்டார் பிள்ளை உரங்காவிதாசர். கண்கள்ல ஆனந்த கண்டி, இவ்வளவு தூரம் என் மேல அக்கறையா, அதான் காரே கருணை ராமானுஜா. அது புரிய வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பணத்தை இஷ்டத்துக்கு செலவு பண்ணலான்னு தோணும், அப்புறம் அவாவா என்ன பண்ணுவா, பாவப்பட்ட பணத்தெல்லாம் கொண்டு வந்து போடும், நிறைய உண்டு பிள்ளை பார்த்தோம்னா ஊர்ல இருக்க நிறைய கள்ளப்பணம் எல்லாம் திருப்பதி பெருமாள் தான் வந்து போயிடும், கட்டுக்கட்டா வந்து என்ன ஏது ஏதுன்னே தெரியும், அது பாட்டுக்கு விழுந்துட்டே கிடக்கும், யாருக்குமே ஒன்றும் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப ஜனங்களுக்கு எல்லாம் அந்த உழைக்கணும்ன்ற அக்கறை மாறிபடுமா, அதனாலே இப்படி ஒரு காரணம். எப்பொழுதுமே சுவாமி ராமானுஜர் அழகா உற்சவ காலங்கள் எல்லாம் குளிக்க போகும் பொழுது முதலியாண்டான் தோல் மேல கைய போட்டு இப்படி போவார், பேசிண்டு சிரிச்சுண்டு குளிச்சு முடிச்சுட்டு அழகா காவியெல்லாம் உடுத்திண்டு திருமண் காப்பெல்லாம் இட்டுண்டு கைகள்ல திரிதண்டம் வச்சுண்டு நேர கோவிலுக்கு போவார் காவேரியிலேருந்து. அப்ப இந்த பிள்ளை உரங்காவிலிதாசர் தோல் மேல கைய போட்டு போவார், முதலியாண்டான் பிராமணன், பிள்ளை உரங்காவிலிதாசர் மல்லர் ஜாதி, அவர் வந்து பிராமணன் கிடையாது. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி முதலியாண்டான் தோல் மேல கைய போட்டு போவார், குளிச்சு முடிச்ச உடனே இந்த பிள்ளை உரங்காவிலிதாசர் தோல் மேல கைய போட்டுவார். சில பிராமணர்களுக்கெல்லாம் அது ஒத்து வரல, என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு, இதெல்லாம் சரி வராது அப்படின்னு அவளே பேசி 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 கடைசியில ராமானுஜனிடத்துல வந்தார்கள். இந்த மாதிரி நீங்க குளிக்க போகும்பொழுது முதலியாண்டான் தோல்ல கைய போண்டு போறேள், திரும்பி வரும்பொழுது பிள்ளை உரங்காவிலிதாசர் தோல்ல கைய வச்சுட்டு வரேள், எங்களுக்கெல்லாம் அது ஒண்ணும் சரியா படல அப்படின்னு ராமானுஜன் ஒன்னும் பதில் சொல்லல, சிரிச்சா. ஏன்னா கேள்வி நியாயமா இருந்தா பதில் சொல்லலாம், பொறாமையினாலே அகம்பாவத்தினாலே ஒருத்தன் தாழ்ந்தவன் நாங்கள் உயர்ந்தவர்கள் கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு என்னதை பதில் சொல்ல வேண்டியிருக்கு, அதுக்கு பதிலே சொல்லக்கூடாது. அகம்பாவத்திலேயோ ஆணவத்திலேயோ ஒரு கேள்வி கேட்கப்படுறதுன்னா அதுக்கு பதில் சொல்றதுக்கான அவசியமே கிடையாது. பக்தியிலே தெரிஞ்சுக்கணும்னு ஆசையில ஒரு கேள்வி கேட்கணும்னா அதுக்கு நிச்சயமா பதில் சொல்லுவோம். நம்ம வீட்டிலேயே குழந்தைகள் நியாயமான கேள்வி கேட்டா பதில் சொல்லுவோம், அது கொஞ்சம் எகத்தாளமா கேள்வி கேட்கறது அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டோம், ஜாகிரத ஒழுங்கு மரியாதை வேலையை பாரு வாங்கி கட்டிக்காதே அப்படின்னு, ஏன்னா அந்த ஒரு எல்லை இருக்கு, அது இருந்தாதான் மரியாதை. ராமானுஜர் ஒன்னும் பதில் சொல்லல, அதுக்கெல்லாம் இன்னும் கோபம் வந்துடுச்சு, நம்ம கஷ்டப்பட்டு கேள்வி கேட்கறோம் பதில் சொல்ல மாட்டேங்கிறாள், அது என்ன அப்படி என்ன அவ்வளவு என்ன, அப்ப அவர் தப்பு பண்றாரு அர்த்தம், பதில் சொல்லலாம் தப்பு பண்றா அர்த்தம், அப்படி ஆயிடுது உலகத்துல, உலகத்துல எப்படின்னா வாயை திறந்து பேசவில்லை பார்த்து அப்ப குத்தவாளி, உலகத்துல எப்படிதானே வீட்டுல சண்டை நடக்கும்போது வாயை திறந்து சொல்லு 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 சொல்லல பாத்தியா எனக்கு தெரியும் அப்படின்னு, அவ்வளவுதான் என்ன சொல்றதுன்னு தெரியும், சொன்னாலும் பிரச்சனை சொல்லலனாலும் பிரச்சனை, அப்படி இருக்கு. கலியுகத்துல வாயை திறந்து பேசல அப்படின்னு குத்தவாளின்னு முடிவு பண்ணிட்டா, ராமானுஜருக்கு குற்றம் ஒன்று பேசல. ஒரு நாள் இவாள்லாம் பார்த்தா இதை மாத்தி காட்டணும், ராமானுஜருக்கு தகுந்த பாடம் கற்பிக்கணும்னு இவாள்லாம் தீர்மானம் பண்ணா, யார் யாருக்கு எதை சொல்றதுன்னு இல்ல. ராமானுஜர் பத்திர ஒண்ணுமே கண்டுகள எப்பொழுதும் போல பிள்ளை உரங்காவில்லிதாசர் தோல் மேல கைய போண்டே வர. ஒரு நாள் இவாள்லாம் பிளான் பண்ணி பிள்ளை உரங்காவில்லிதாசர வேற ஒரு வேலையா இன்னொரு பக்கம் அனுப்பிட்டா. அவர் சொன்னார், இல்ல ராமானுஜர் குளிச்சா நாங்க பாத்துக்கோ போடா, எங்க பெருசா நீதான் நம்ம தோல் வச்சிருக்கா எங்களுக்கு போடா அப்படின்ட்டா. கடைசியில சுவாமி ராமானுஜர் குளிச்சு முடிச்சு விட்டு திருமணம் இட்டுண்டு இப்படி தேடுறாரு, எங்க பிள்ளை உரங்காவில்லிதாசர்னு தேடுறார் ஆச்சாரியம் தேடுறாரு அப்படின்னா அவர் மனசுல ஒரு யோசனை வருது, எங்க அப்படின்னு தேடுறாரா இது போதுமே, அப்ப எங்க தேடுறாரு ஆள் காண கிடைக்கல. உடனே மற்றவாள்லாம் அப்படி பாக்கிறான், எங்க பிள்ளை உறங்காவில்லி தாசர் அப்படி கேட்டுட்டான். எங்க ஆளை காணலையே அவனை, இங்கதானே இருப்பான், எங்க போயிட்டான், இங்கேயும் போக கூடாது சொல்லியிருக்கேன் அவனை அப்படின்னா. உடனே ஒரு பிராமண தைரியமா வந்ததில்ல, அவர் ஏதோ வேலையை அவன் நடித்திருக்கோம் போயிட்டான். உங்களுக்கு என்ன கை வச்சுக்கிறது ஒரு தோல் தானே வேணும், இத்தனை பேர் வந்தாங்களோ அப்படின்னு அந்த ஒரு திமிரா. சுவாமி ராமானுஜர் சிரிச்சா, ஒன்னும் சொல்லல. கடைசியில ஒரு பிராமணர் பார்த்து வாங்க அப்படின்னா அவர் வந்தார். உடனே சுவாமி ராமானுஜர் தன்னுடைய காவி வஸ்திரத்தை எடுத்து அப்படி காவிரியில் அப்படின்னு நினைச்சார். நினைச்சிட்டு அதை தூக்கி அந்த பிராமணர் தோல் மேல போட்டுட்டு அதுக்கு மேல கை அப்படி வச்சிருந்தார். உடனே அவருக்கு ஏதோ சந்தோஷம், பரவாயில்ல ஏதோ ராமானுஜர் தோல் மேல கை வச்சா போதும், பத்தவாளுக்குலாம் அது பிடிக்கல. ஒரு நாள் கூட பிள்ளை உறங்காவலி தாசர் தோல் மேல அப்படி பண்ணதில்லை. உடனே எல்லாரும் கேட்டுட்டா, ராமானுஜர் சிரிச்சா, எவ்வளவுதான் சன்னியாசம் வாங்கிந்தாலும், எத்தனைதான் உபன்யாசம் பண்ணாலும், எவ்வளவுதான் தியானம் பண்ணி நாமஜபம் பண்ணாலும், நான் உயர்ந்த குலத்தவன்ற அகம்பாவம் போய் தொலைய மாட்டேங்கிறது, உள்ளுக்குள்ள உட்காந்து வித்யா கர்வம், நான் படிச்சவன்ற கர்வம், குல கர்வம், இதெல்லாம் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டே இருக்கு. இது போகிறதுக்காகத்தான் அந்த பிள்ளை உறங்காவல்லிதாசர் உடம்ப தொட்டு நான் என்ன சுத்தம் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் ஹிருதயம் அவ்வளவு சுத்தமா இருக்கான், அத்தனை வினயத்தோட இருக்கான், அகம்பாவம் இல்லாம இருக்கான், ரங்கன் உகக்கும்படியா இருக்கான், ரங்கநாதனு ஹிருதயத்துல வச்சு தியானம் பண்ணிட்டு இருக்காள். அதனால இந்த அழுக்குகள், இந்த குறும்புகள், இதெல்லாம் குறும்புனா குற்றம்னு அர்த்தம், இந்த குற்றம் எல்லாம் என்னை விட்டு போகணும்ன்றதுக்காக ஆத்மசுத்தி உடைய ரங்காவல்லி தாசன் தோல்மையிலே கை வைத்து என்னை சுத்தம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டார். ஆனா உங்களெல்லாம் தொட்டேன்னா எனக்கு இன்னும் வந்துருமோ ஜாஸ்தியா இருக்கு, பயமா இருக்கு. அதனாலதான் இந்த என்னுடைய காவி வஸ்திரத்தை நினைச்சு தோல் மேல போட்டு அது மேல கை வச்சிருந்தேன் அப்படின்னார். உடனே பிராமணாள்லாம் தலைய குனிஞ்சா, தப்பு பண்ணிட்டோம், புரிஞ்சுக்கல நாமதான் அப்படின்னு சொல்லி சுவாமி ராமானுஜர் இடத்துல மன்னிப்பு கேட்டார்கள். அப்ப உடனே சுவாமி ராமானுஜர் சொன்னார், குலத்தினாலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்காதீங்கோ, பக்தியினாலே தான், கர்மாவினாலே தான், பிள்ளை உறங்காவல்லிதாசர் மாதிரி ரங்க தியானம் உங்களுக்கு வந்துடுத்தா, முதல் தடவன் ஆயுஷு கொண்டு போய் ரங்கநாதன் முன்னாடி நிக்க வச்ச அந்த கஷணமே ரங்கனை பிரத்யக்ஷமா பார்த்தவன் அவன். நீங்கள்லாம் எத்தனை தடவை என் கூட கோவிலுக்கு வந்திருக்க, ஒரு தடவையாவது ரங்கநாதன் நான் காட்டி கொடுக்கும்போது பார்த்திருக்கலா? நான் முதல் தடவை காட்டி கொடுக்கும் பொழுதே ரங்கனை பார்த்த குழந்த அவன். என்னமோ சாதாரணமா நினைச்சுட வேண்டாம், அவன் ஜாதியை கொண்டு அவனை தாழ்வா நினைச்சுட வேண்டாம், அவன் பரம பாகவதோத்தமன் அப்படின்னார் சுவாமி ராமானுஜர். இதெல்லாம் கேள்விப்பட்ட பிள்ளை உறங்காவல்லிதாசர், எனக்கு மேல இவ்வளவு பிரியமா, எனக்காக இவ்வளவு பிரியனமா நீங்கள், இத்தனை பிரியமா, இதுக்கு என்ன கைமாறு செய்வேன் அப்படின்னார் சுவாமி ராமானுஜர். சிரிச்சா, எப்பொழுதும் சிஷ்யனா இருந்து சமர்த்தா இருந்து பகவத் பக்தி பண்ண அதுதான் முக்கியம். குருவுக்கு எது முக்கியம் அப்படின்னா, நீங்க பகவான் அனுபவிக்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு நான் பகவத் அனுபவம் அனுபவிச்சேன், நீ பகவானுடைய கிருபையை உணர்ந்து இவ்வளவுதான். இதுக்கு மேல வேற எந்த ஒரு செயலும் குருவுக்கு உங்களால சந்தோஷத்தை கொடுக்கவே முடியாது, வேற எந்த ஒரு செயலாலையும் குருவை நீங்க திருப்திப்படுத்தவே முடியாது. பக்தி பண்றது, நாமஜபம் பண்றது, பகவான் அனுபவிக்கிறது, பக்குவப்படுறது, இதை தவிர சத்குருநாதனுக்கு எந்த விதத்திலையும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் யாராலையும் தரவே முடியாது. அவ சொல்ற கைங்கரியங்களை பண்ணிட்டு பகவத் இஷ்டப்படி வாழணும், அதுதானே உத்தமம். நாரதர் அதனாலதானே அழகா பிரஹல்லாதன் துருவழிவாக பெருசா எதாவது எதிர்பார்த்தார், ஒண்ணுமே இல்ல, அவா பகவான அனுபவிச்சா போதும், இவ்வளவுதான் முக்கியம். அதனால அந்த குரு பலம் அத்தனை வசத்தி. அப்படி ராமானுஜர் ஆச்சரியமாக பிள்ளை உறங்காவல்லிதாசர் அப்படின்ற அந்த மல்லர் ஜாதியுடைய அந்த பக்தரை, அவருடைய பெருமையை உலகத்துல நிரூபணம் பண்ணார். அப்ப குரு எல்லா விதத்திலையும் நம்முடையதான விஷயங்களை கவனிச்சு நம்மளை பக்குவப்படுத்தரா, ஒரு இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. எப்படி அந்த சிஷியனை விட்டு கொடுக்காம, பத்மபாதனை விட்டு கொடுக்காம சங்கரர் கிருபை பண்ணார் இல்லையா, அதுபோல பிள்ளை உறங்காவல்லிதாசனை விட்டு கொடுக்காமல் சுவாமி ராமானுஜர் கிருபை பண்ணார். அதனாலதான் விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமா. நிஜமாவே ஒன்னு வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது, காரே கருணை ராமானுஜா. அப்ப இந்த குரு பலம், அப்ப இந்த குருமார்கள்லாம் எதிர்பார்க்கும்படியான ஒரு வாழ்க்கை. அவா நாம நன்னா இருக்கணும், சொக்கியமா இருக்கணும், நிதானமா இருக்கணும், கிருஷ்ணானுபவம் அனுபவிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறார்கள். இதை தவிர குருமார்களுக்கு வேற எதுலையும் நம்ம மேல வேற ஒன்றும் தெரியாது. உங்களை எப்படியா நல்வழிப்படுத்தணும் அப்படின்றது தான் அவளுடைய ஒரே லட்சியம். ஆச்சரியமான குருநாதர் சுவாமி ராகவேந்தர், ஒரு குருவா அனுபவிச்சுட்டு வருவோம், ஆதிசங்கர், பகவத் பாதர், ராமானுஜர், ரொம்ப விசேஷமானவர் சுவாமி ராகவேந்திரன். கட்டாயம் ஒரு தடவை மந்திராலயம் போகணும், ரொம்ப அழகு. அப்படி ஒரு பிளான் போடணும், திருப்பதி அகோபிலம் மந்திராலயம் இப்படி எல்லாம், திருப்பதியிலேருந்து நடராசி திருப்பதி ஒரு 4 மணி நேரம், திருப்பதியிலேருந்து அகோபிலம் ஒரு 4-5 மணி நேரம், அகோபிலத்திலேருந்து ஒரு 3-4 மணி நேரம் மந்திராலயம், திருப்பி அப்படியே வந்துடலாம். ரொம்ப அழகா இருக்கும் அந்த ட்ரிப்பே, எப்படி போலாம் சரியா மந்திராலயம் அப்படியே ஒரு 5 மணி நேரம் போனா பந்திரிபுரம் வந்துடும். இப்படி போகணும் பாண்டங்கனுடைய கிருப்பை. நிஜமாவே பாரதேசத்துல எந்த வயதுல நீங்க போனாலும் பக்கத்துல 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 நிறைய திவ்ய தேசங்கள், பகவத் அனுகிரகங்கள் கொட்டி கிடக்கு. ராகவேந்திரர் ஸ்வயம் பிரகல்லாதனுடைய அவதார், பிரகல்லாதன் தான் கலியுகத்துல ஜனங்களை பக்தியில கொண்டு வரணும்ன்றதுக்காகவே சுவாமி ராகவேந்திரரா அவதாரம் பண்ணார். திருப்பதி பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே பிறந்த குழந்தை வெங்கடநாதன் அப்படின்னு அவருக்கு பேரே ராகவேந்திரருக்கு. ரொம்ப சமத்து குழந்தை, அத்தனை அழகா வேதம் எல்லாம் படிக்கிற குழந்தை. சின்ன வயசுலயே தாயாரும் தகப்பனாரையும் இழந்துட்டார், அக்காவுடைய பராமரிப்புல தான் வாழ்ந்துருக்கார். ஆச்சரியமான ஒருத்தர் சுவாமி ராகவேந்திரர். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய பஜதாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதேனவே. யார் தன்னை பூஜை பண்றாளோ, யார் தன்னை பஜிக்கிறாளோ அவர்களுக்கு காமதேனு மாதிரி கல்பக விரக்ஷம் மாதிரி அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கும் ஜீவ சமாதியில மந்திராலயத்திற்க. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய பஜதாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதேனவே. நமஸ்கரிக்கிறவாளுக்கு காமதேனு, பஜிக்கிறவாளுக்கு கல்பக விரக்ஷம். அழகா சுவாமி ராகவேந்திரன் நிறைய சிஷ்யர்கள்லாம் அவர் கூட இருந்தார். அப்ப சுவாமி ராகவேந்திரனுடைய மடத்துல ஒரு சிஷ்யர் இருந்தார். அழகா ராகவேந்திரருக்கு தலிக பண்ணி போடுறது, மடத்துல என்ன உண்டோ கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு சந்தர்ப்பத்துல அவருக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு தோணல் வந்துடுத்து. சுவாமி ராகவேந்திரிட சொல்லிட்டு போகணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தார். ஒரு தடவை சுவாமி ராகவேந்திரிட சொன்னா ராகவேந்திரன் சரிப்பா உனக்கு என்னைக்கு கிளம்பணும் தொடர்ந்து நீ கிளம்பிக்கோ, எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாது, ஜோரா கல்யாணம் எல்லாம் நடக்கும் அப்படின்னுட்டார். இவரு சரி விட்டா யோசனை பண்ணி கடைசியில நீங்க போகலாம் தீர்மானம் பண்ணார். சரி சுவாமி ராகவேந்திரிட சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு வந்தார். அப்ப சுவாமி ராகவேந்திரர் குளிச்சுட்டு இருந்தார், நதிக்கரையில குளிச்சுட்டு இருந்தார். சில இடங்கள்ல குளம்னு காண கிடைக்கிறது. குளிச்சுட்டு இருந்தார் இந்த சிஷ்யர் வந்தார். இந்த மாதிரி நான் ஊருக்கு கிளம்புறேன் சுவாமி, நல்லபடியா கல்யாணம் ஆகணும், என்கிட்ட பணம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, அதனால எனக்கு நல்ல பொண்ணு அமையுமான்னு தெரியல, அதனால குடும்பம் நடத்துறதுக்கு ஏற்ற தனமும் பெண்டாட்டியும் அமையணும், நாங்கள் ரெண்டு பேரும் திரும்பி உங்களிடத்துல வந்து ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு உங்களோட இருக்கணும் அப்படின்னு ராகவேந்திரர் சொன்னார். எல்லாம் நல்லபடியா நடக்கும், ஒன்றும் கவலைப்படாதே, பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அந்த சிஷ்யன் சொன்னார், சுவாமி நான் ஊருக்கு கிளம்புறேன், எனக்கு எதாவது பிரசாதமா கொடுங்க, உங்க கையிலே எனக்கு எதானும் கொடுங்க அப்படின்னுட்டார். ராகவேந்திரன் நான் குளிச்சுருக்கே என்னடா கொடுக்க முடியும், நீங்க எதானும் கொடுங்க அப்படின்னா. அந்த காலத்தெல்லாம் ஒரு விதமான மண்ணை எடுத்துதான் உடம்புல சோப்பு மாதிரி தேய்ச்சி குளிப்பார்கள். சில மண்ணெல்லாம் இன்னைக்கும் ஃபாரின்ல எல்லாம் மட் பாத்துன்னு பேர் இருக்கு, உடம்பு களிமண்ணை பூச்சி அப்படியான்னு கிடப்பா வெயில்ல, இந்த டிவி போட தவக்கல மாதிரி படுத்துருப்பா, ஆச்சரியமா இருக்கும். என்னமோ பண்ணிட்டு இருக்கா பாவம், அவளுக்கு ஒண்ணும் தெரியறதில்ல, வாழ்க்கைய பத்தியும் தெரியல, என்னமோ என்டர்டைன்மெண்ட், என்னமோ புதுசு புதுசா ஏதோ பண்ணிட்டு இருக்கா. கடைசியில் அவ பண்றதெல்லாம் புத்திக்கு தான் போய் சேர்றது. புத்தி திருப்தி ஆகிறதுனால ஆத்மா திருப்தி ஆகிறது, உடம்பு திருப்தி ஆகிறதுனால ஒன்னும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. உடம்பு ஓரளவுக்கு தான் திருப்தி ஆகணும், அதுக்கு மேல எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு திருப்தி ஆக போறது இல்லை. உடம்பு இந்திரியங்கள் புத்தி மனசு இதெல்லாம் விட ஆத்மா திருப்தி ஆகும். நம்ம ஆத்மா தானே, நம்ம திருப்தி ஆகும். நம்மன்றது நம்ம உடம்பு இல்லை, நம்ம மனசு இல்லை, நம்ம புத்தி இல்லை, இது எல்லாமே அழியக்கூடிய பொருள். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இருந்து அனுபவிக்கக்கூடிய நாம தான் அழியாத ஆத்மா. ஆனா எல்லாருமே இந்த உடம்ப நம்முடைய நாம் தான் அப்படின்னு நினைச்சு, நம்ம உடம்பு இல்லை, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா, நீங்க எல்லாம் உடம்பு தான் நினைச்சிருந்துக்கலாம், நான் எல்லாம் உடம்பு இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா தான் நீங்க. உடம்பு ஒரு சும்மா கூட இருக்கு, அவ்வளவுதான், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கோங்க. தேவேன்னு ரொம்ப எல்லாம் அதை கொண்டாடவும் கூடாது, ரொம்ப அதை படுத்தவும் கூடாது. சமத்தா வச்சுனா அது சமத்தா இருக்கும். இது அழகா ஒழுங்கா கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு வந்தேன்னா அழகா ஊர் ஊரா போலாம், திவ்ய தேசம் எல்லாம் பார்க்கலாம். இதுக்கு அடிமை ஆயிட்டாலும் கஷ்டம், இதை கண்டுக்காம விட்டாலும் கஷ்டம். இது ரொம்ப ஜாகிரத கெஸ்ட் மாதிரி பாத்து 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 கொடுத்துட்டு அப்படியே ரெமேறு விட்டுடணும். கெஸ்ட்டுக்கு ஒரு லெவலுக்கு மேல எல்லா இடம் கொடுத்தாலும் பிரச்சனை, கெஸ்ட்டை கவனிக்கலனாலும் பிரச்சனை, நன்னா ஞாபகம் வச்சுக்கோ. அதனால சமத்தை அப்பப்ப அப்படி கவனிச்சுட்டும், இது படுத்தாதபடி, இதை நம்ம படுத்தாதபடி, அது நம்மளை படுத்தாதபடி ஜாகிரதையா வச்சுக்கணும். அப்ப சுவாமி ராகவேந்திரர் பார்த்தா இதாண்டா குழந்தை இருக்குன்னு அவன் சொன்னா, நீங்க உங்க கையால எது கொடுத்தாலும் போதும், இருக்கு உங்க கையினால வந்துருத்தனா அதுக்கு ஒரு மகத்துவம் உண்டுன்னு சொல்லி அழகா அந்த மண்ணை வாங்கின்றான். மிருத்திகா அப்படின்னு பெயர். அழகா அந்த மண்ணை வாங்கின்றான், அழகா பகவான் கூட இருக்கான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிட்டான். அந்த சிஷ்யன் அந்த மண்ணை பத்திரமா ஒரு பொட்டலம் கட்டி எடுத்துட்டு போறான். எனக்கு பெரிய தனம் கிடைச்சொடுத்து, நீங்காத செல்வம் கிடைச்சொடுத்து, சுவாமி ராகவேந்தருடைய கிருப கிடைச்சொடுத்து, இதுக்கு மேல வேற என்ன வேணும்னு, நிச்சயமா எனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகும், வேண்டிய தனமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அழகா தியானம் பண்ணிட்டு ராகவேந்திர தியானம் பண்ணிட்டே போன. ராகவேந்திர ராகவேந்திர ராகவே ராகவா ராகவேந்திர 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 ராகவா ராகவேந்திர 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 ராகவா ராகவேந்திர 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 ராகவா ராகவேந்திர 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 பாஹிமா ராகவேந்திர 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 ரக்ஷமா ராகவேந்திர ராகவேந்திர பாஹிமா ராகவேந்திர 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 ரக்ஷமா ராகவேந்திர 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 பாஹிமா ராகவேந்திர 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 ரக்ஷமா ராகவேந்திர ராகவேந்திர பாஹிமா ராகவேந்திர ராகவேந்திர ரக்ஷமா ராகவேந்திர ராகவேந்திர பாஹிமா ராகவேந்திர 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 ரக்ஷமா ராகவேந்திர 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 ரக்ஷமாம் ராகவேந்திரா பாஹிமாம் அப்படின்னா காப்பாத்துங்க, ரக்ஷமாம்னாலும் காப்பாத்துங்க, அனுகிரகம் பண்ணுங்க காப்பாத்துங்க. நிஜமாவே ரொம்ப ஆச்சரியம். நம் முதல் தடவை ராகவேந்திரர் கோவில் போகும்பொழுது சரியா என்னோட பிள்ளை கர்ப்பத்தில் இருந்தான். அந்த சமயத்துல தான் நான் ஓடிண்டே இருந்தேன் கோவில் கோவிலா. அப்ப ராகவேந்திரர் தான் நான் கடைசியா போன கோயில பிறக்கிறதுக்கு முன்னாடி, சரியான பேக் பெயின். நான் தனியா போனேன் மந்திராலயத்துல, தனியா போனா ரூம் கொடுக்க மாட்டான். ஏன்னா நிறைய பேர் போய் மந்திராலயத்தில் போய் சூசைட் பண்ணிட்டா நல்ல கட்டி கிடைக்கும், போய் சூசைட் பண்ணிக்க கூட்டம் எல்லாம் உண்டு. இப்படிலாம் உண்டு நாங்கள் உலகத்துல, இப்படிலாம் யோசிக்கிற வாழ்ல நல்ல வாழ்ல நிறைய பேர் இருக்கா. அதனால என்ன பண்ணிட்டா, நிறைய பேருக்கு தனியா ரூம் கொடுக்கறதே விட்டுவிட்டான், எங்கேயுமே கொடுக்க மாட்டான். அந்த மந்திராலய மடத்தினுடைய நிறைய ரூம் சொல்லிட்டு நானும் சுத்தி சுத்தி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் போய் ஒரு ஹோட்டலில் தான் தங்கினேன். நல்ல ஜுரம் எனக்கு, ஹை ஃபீவர், கூட யாரும் கிடையாது, சரியான பேக் பெயின். விடியற் காலம்பர 4:30 மணிக்கு இறங்கினேன், வந்திருக்கேன். ரூம் தேடி 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 கடைசியில் ஒரு 7:30 மணிக்கு ஒரு ரூம் கோவில் பக்கத்திலே. திருப்பி சாயங்காலம் 4:30 மணிக்கு நான் ட்ரெயின் ஏறினேன். எனக்கு இந்த கேப்புள்ள நான் ராகவேந்திர தரிசனம் பண்ணிட்டு போனோம். உடம்பு வலினா வலி, ஜொரன்னா ஜொரம், ஒண்ணுமே எனக்கு பண்ண முடியல. கூட யாரும் கிடையாது ராகவேந்திரத்தை விட. நான் சொன்ன ராகவேந்திரா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எப்படியாவது எனக்கு உங்க தரிசனத்தை கொடுங்க, நான் உங்களை பார்த்துட்டு தான் நான் ஊருக்கு போனோம். குளிர் தான், குளிர் நடுங்கிறது, குளிக்க கூட முடியல, இப்படியோ ஒரு மழையா குளிச்சு விட்டோம். எதையோ ஒரு மருந்தை போட்டு ராகவேந்திர நாமத்தை சொல்லிட்டே தான் போனேன் போனேன். அப்பதான் முதல் தடவையா போறேன், ஒண்ணுமே தெரியாது. நான் சொல்ல எல்லாம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சரியா 7ஆம் தேதி செப்டம்பர் மாசம் 7ஆம் தேதி 2010 எனக்கு என் பிள்ளையுடைய பர்த்டே ஞாபகம் நான் சொல்லியிருக்கேன். 7ஆம் தேதி நான் மந்திராலயத்தில் இருக்கேன். வலி, நடக்க முடியல எனக்கு, பேக் பெயின், ஜுரம், ரொம்ப கலப்பா இருக்கு. சரி ராகவேந்தர் பார்த்து பாருன்னு உள்ள போயிட்டேன். அப்படி நடக்க எந்த பக்கம் போனோம் தெரியாது, அப்படியே போயிட்டு இருந்தேன், சுத்திட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு இடத்துல தர்ம தரிசனம் சிவனு போய் நின்று உடனே ஒருத்தர் பார்த்தா இவாங்கோ அப்படின்னு. சரி நான் வெளில வந்தேன், எதுக்கு அங்கே போய் நின்றுனா இல்லை பார்க்கறதுக்கு இவாங்கோ அப்படின்னு சொல்லி விவிஐபி தரிசனத்தில் உள்ள வாங்குவோம்ட்டோம். எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு அவர் தெரியவே அப்போ தான் முதல்வரையாக நான் உள்ள நுழையிறேன். வாங்குவோன்னுட்டேன். நான் சொன்னேன் இல்லை இல்லை போங்கோ அப்படின்னு. சரின்னு போன உள்ள ஒருத்தர் நின்றார், வாங்கோ அப்படின்னார். ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இருந்தேன். இங்கே வாங்க அடுத்த லைனில் வாங்குவோம் அப்படின்னு திரும்பியும். இதனடா அது ஒழுங்கு அதில் நின்றுதாவது சீக்கிரம் பார்த்துருக்கலாம் போகிறது. திருப்பியும் வெளில வந்து அந்த லைனில் உள்ள போனால் திருப்பி வெளில கொண்டு வந்துட்டேன். இந்த பக்கம் வாங்குவோம்னு உள்ள போனா இந்த ராகவேந்திர எந்த சமாதியில் இருக்காரோ பக்கத்தில் கொண்டு நிற்க வச்சுட்டேன். நான் அங்கே நின்று பிடிச்சி இழுத்து இந்த லைனில் போனால் இன்னொருத்தர் பிடிச்சி இந்த லைனில் வாங்குவோம்னா நான் எங்கேயோ ஐஷன் போகிற ஆளேன்னு பார்த்தா இந்த 1 அடி தூரத்தில் ராகவேந்திர எந்த இடத்துல பிருந்தாவன சமாதியில் இருக்காரோ கரெக்டாக 1 அடி பக்கத்தில் நான் நிற்கிறேன். எனக்கு ஒன்றுமே புரியலை. அந்த அங்கே பெரிய லைன் இருந்தது, அங்கே அந்த தர்ம தரிசனத்தில் லைன் இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரமாக நிற்க வேண்டியிருக்கும். எனக்கு அந்த நிலைமையில் உடம்பு இல்லை. நான் ராகவேந்திரான்னு நான் சொல்லிட்டு போனதுக்கு என்னை பக்கத்தில் அழைச்சி கொண்டு போய் விவிஐபி தரிசனம் மாதிரி நிற்க வச்சுட்டேன். இன்னும் மறக்கவே மறக்காது. நான் கதறேன், இந்த கிருபையில் எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் பார்த்து சாதாரணமாக பார்த்துட்டு போயிடுவேன், இவ்வளவு கிருபையெல்லாம் கூட்டிங்கன்னா எனக்கு தாங்க முடியாதுன்னு அழுதேன். அப்புறம் அப்படி பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்தேன். திருப்பியும் போய் தர்ம தரிசனத்தில் நின்று அப்பயும் ஒருத்தர் திருப்பியும் இங்கே வாங்க எதுக்கு அங்கே நிற்கிறேன் இல்லை திருப்பி கூப்பிட்டு. சரி வேண்டாம், நமக்கு திருப்பி ஒரு இடத்துல போய் நிற்க வேண்டாம்னா வேற ஒரு திருப்பன் அவரே இல்லை, இன்னொருத்தர் கூட எங்கே வந்திருக்கேன் எல்லாம் விசாரிச்சார், உபன்யாசம் பண்ணல எந்த பக்கம் வாங்குவோம் அப்படின்னு அழைச்சி போய் அவர் திருப்பி கொண்டு போய் அதே இடத்துல நிற்க வச்சுட்டேன். நான் பார்த்தேன் ஒரு தடவை கிருப்பையே தாங்க முடியல, ரெண்டாவது தடவை சரி சும்மா போய் நிக்கலாம் திருப்பி போய் கூட்டு நிக்க வச்சு. அதுதான் கிருபை. ஆச்சாரிய புருஷாலாம் சத்தியம்ன்றதுக்காக தெரியும் நான் சொல்றேன். எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு, சேவிச்சு முடிச்சாச்சு. ஒரே பசி எனக்கு. சரி என்ன சாப்பிடறதுன்னு தெரியல, ஹோட்டல்ல போய் சாப்பிடலாமா வேண்டாமான்னு தெரியல. அங்கெல்லாம் முடிஞ்சாச்சு அந்த சாப்பாடுற போல டைம் முடிஞ்சு விடுத்தாங்க, சாப்பாடு போடுவா எல்லாருக்குமே, டைம் முடிஞ்சாச்சுன்னா சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்துட்டேன். ஒருத்தர் கேட்டுட்டு இப்படி வந்துட்டேன். உள்ளே ஒருத்த வந்த அதாவது சாப்பிட்றது இருக்காளா அப்படின்னு எப்படி தெரியுது பார்த்து இப்பதானே இல்லைன்னு இல்லை இப்பதான் அவர் கேட்டு போனார் வர சொல்லு அப்படின்னு ஆயிஷன் போய் உட்காரச்சு சாப்பாடு சத்தியமா. நான் எதிர்பார்க்கவே இல்லை, சரி போய் படுத்துவோம் ஹோட்டலில் சாப்பிட்டேன், நேரம் போய் படுத்துட்டேன். அவ்வளோதான், அப்போ டயர்டாக அடிச்சு போட மாதிரி தூங்கி எனக்கு தெரியாது ராகவேந்திர ட்ரெயின்லாம் பிடிக்கணும், எழுப்பி விட்டு போயிருக்கணும் எல்லாமே எழுதிக்கிற மாதிரி இருந்தது. கரெக்டாக நான் எழுப்பி விட்டார், அழகாக ஆட்டோ பிடிச்சேன், நேரம் போனேன் ட்ரெயினில் ஏறினேன். இறங்கினேன், அடுத்த நாள் காத்தால மெட்ராஸில் இறங்கினேன். அன்னைக்கு நைட்டு தான் என் வயசு கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். போகிறதுக்கு முன்னாடி கூட அங்கே மாம்பழத்தில் தான் அங்கே ஒரு திருப்பதி தேவஸ்தான பெருமாள் கோவில் உண்டு, அங்கே போய் அர்ச்சனை பண்ணிட்டு அவள் நிறமாச கர்ப்பிணி அதை ஐசு கொண்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்தோம். ராத்திரி இடுப்பொலி வந்தாச்சு. சரி பெத்துப்பா 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 நாங்களும் உட்காந்து 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 பகவத்கீதையை சொல்லி முடிச்சு, திருப்பாவை சொல்லி முடிச்சு, திருக்கோள் பெண்களை ரகசியம் சொல்லி முடிச்சு, சுற்றி சுற்றி எல்லாரும் உட்காந்து ஜெபிச்சுட்டே இருக்கும். மாற்றி 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 கிடைச்சி ஒவ்வொருத்தரும் டயர்டாக தூங்க ஆரம்பிச்சிட்டோம். நீ பெற்றுக்கிற மாதிரியே தெரியல, மாதி மாதி வலிக்கிற வரி ராத்திரி 9:30 மணிலே வழி ஆரம்பிச்சு 1 மணி ஆச்சு 2 மணி ஆச்சு. ஒவ்வொருத்தரும் டேர்ன் போட்டு பகவத்கீதை வாசிச்சிருந்தோம், டேர்ன் போட்டு பாகவதம் சொல்லிட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தரும் சகசிரநாமம் சொல்லிட்டு இருக்கோம். மாத்தி 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 ஆச்சு ஆச்சு. அடுத்த நாள் காத்திரம் நாங்களாம் கிண்டல் பண்ணுவோம், இன்னைக்காவது திருப்பியா மாத்தியா பொழுது விடிஞ்சாச்சு, 6 மணி 7 மணி 8 மணி 9 மணி 10 மணி அப்புறம் கொஞ்சம் சிவியரா வந்தது. எனக்கு ஒண்ணுமே பண்ணி இருக்கு, இவ்வளவு நேரம் லேட் ஆயிருந்தா அப்புறம் கடைசியில பதினொன்னு அஞ்சுக்கு குழந்தை பிறந்தான். அப்பதான் எனக்கு தூக்கி வாரி போட்டது பிறந்த நாள் கரெக்டா வியாழக்கிழமை ராகவேந்திரனுடைய நாள் அன்னைக்கு பிறக்கணும்னு ராகவேந்திரக்கு நிஜமாவே அழுதேன். இதுக்காக தான் விடிய விடிய உட்காந்து உட்காந்து பகவத்கீதையை ஜெபிக்க வச்சு, அப்பயே பிறந்ததா கூட ஜெபிச்சிருப்போமான்னு தெரியாது. ஆனா அதுதான் அந்த ஆச்சாரிய கிருப்பை விடிய விடிய உட்கார வச்சிருந்தோம், ஆயுஷ்ல மறக்கவே மாட்டோம். அவளும் உட்காந்து ஜெபிச்சுட்டு நடுவில் திடீர்னு அழுவா, திடீர்னு உட்காந்து ஜெயிப்பா, திடீர்னு அழுவா. நாங்கள் வேற பிடிச்ச உடனே கவலைப்பட கவலை நாமஜம் பண்ணிட்டு இருக்கோம், மாத்தி மாத்தி ராதை எதையானும் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வைகுண்ட காசு மாதிரி முடிச்சு வச்சுக்கோங்களா குடும்பத்தை எல்லாரும் மாத்தி மாத்தி. நான் தான் சொன்னேன் இப்ப கூட என் பிள்ளை பயல ராத்திரி தூங்க விடாம பிறந்தேன் சும்மா இல்லை அப்படின்னு, ராத்திரி தூக்கத்தை கெடுத்தாங்க அப்படின்னு. அப்ப அந்த ராத்திரி மட்டும் பெற்றிருந்தா வச்சுக்கோங்களேன், நிஜமாவே எங்களுக்கு பிடிச்சா அந்த பகவத்கீதையோ மற்ற விஷயங்களையோ ஜிதிக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்காது. ஆனா ராகவேந்தர் அவ்வளவு அழகா அந்த போயிட்டு வந்த எஃபெக்ட் ஃபுல்லா ஜிதிக்க வச்சார் மாத்தி மாத்தி எல்லாரும். அவ தம்பி நானு அவங்க அம்மா யாரெல்லாம் இருந்தோமோ அத்தனை பேரும் மாத்தி 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 ஜபிச்சுட்டே இருந்தோம் இந்த பகவத் கிருபை. அதுக்கு சொல்ல வர ராகவேந்திரர் எவ்வளவு சத்தியம்ன்றதுக்கு, சத்தியம்ன்றதுக்கு வேற என்ன வேணும், அவ்வளவு சத்தியம். அதே மாதிரி இந்த குழந்தை பிறந்தவொடனே அது குளிப்பாட்டுவா இல்லையா, நான் என்ன பண்ண சரி முதல்ல அவன கங்கையில குளிப்பாட்டணும், யமுன ஜல கடையில கங்கை ஜலத்துல குளிப்பாடணும், ஒரு ஆசை வீட்டில் இருக்கு கங்கை சொம்பு எடுத்துமோ. டாக்டர் கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் உண்டு, நீங்கள் கங்கை ஜலத்தை மிக்ஸ் பண்ணி கொடுப்பாருனா அதெல்லாம் முடியாது, அப்புறம் ஒவ்வொருத்தராக தான் கொண்டு கொடுப்பா, நான் என்ன பண்ணுறது. சரி நான் விட்டுவிட்டேன், ராகவேந்திரா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு விட்டேன். குழந்தை பிறந்தது உடனே டாக்டர் வந்தா எதுவும் சொன்னீங்களா கொடுக்கும் அப்படின்னா வாங்கிட்டு போய் கங்கா ஜலத்தை விட்டு தான் அவனுக்கு முதல் குளியலே ஆச்சு. நிஜமா எல்லாமே ராகவேந்திர கிருப்பை, ராகவேந்திர கிருப்பை சத்தியமா. டாக்டர்லாம் முடியாது சொல்லுவா, திருப்பியும் வாங்கிட்டு போய் பண்ணா அப்படின்னா அந்த புத்தியை கொடுத்ததும் ராகவேந்திர குழந்தைய கங்கா ஜலத்தை முதல்ல குளிப்பாட்டு. நிஜமாவே அத்தனை ஒரு கிருப்பை உண்டு. அதனால மகாத்மாக்களுடைய ஆசீர்வாதங்கள் அவளுடைய கிருப்பை வீண் போகவே போகாது, துளி கூட வீண் போகவே போகாது, அவளுடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் தோத்து போகாது. அது ராகவேந்திர பத்தி சொன்ன என்னுடைய அனுபவங்கள் ஞாபகம் வந்துடுத்து. இந்த சிஷ்யன் அந்த மாதிரி ராகவேந்திர கொடுத்த அந்த மண்ணை வாங்கிட்டு போனான். இன்னைக்கும் பார்த்தோம்னா ராகவேந்திரர் எந்த ஒரு சமாதியா இருக்கோ அந்த மண்ணை கொண்டு வந்து தான் பல இடங்கள்ல வைப்பா. மிருத்திகா பிருந்தாவனம் நம்ம மீள விட்டான்ல கூட உண்டு ராகவேந்திரோட, நிறைய இடங்கள்ல இப்ப வச்சிருக்கா. அந்த இடத்துல ஒரே ஒரு துளி மண்ணை கொண்டு வந்து வச்சுட்டா அந்த சாநித்தியம் அங்க இருக்கும், அதை வச்சிருந்த ராகவேந்திர கிருபை நிறைய இடங்கள்ல உண்டு. அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மிருத்திகாவை எடுத்து மூட்டை கட்டினு அவ எடுத்துட்டு இப்படி போறான், நடந்து 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 பல ஊர்கள் கடந்து போறான். ரொம்ப ராத்திரி ஆயிடுதுன்னு சொல்லி கிராமத்துல அழகா ஒரு வீட்டு திண்ணையில படுத்துட்டான். அழகா தலைமாட்டுல இந்த ராகவேந்திரனுடைய அந்த குளிக்கிற மண் வச்சிருந்தார் இல்லையா, அந்த மண்ணை மூட்டை கட்டி தலை பக்கத்துல வச்சிருந்து ராகவேந்திராய நமகன்னு சொல்லிட்டு அவன் படுத்துட்டான். படுத்துட்டான் அழகா. அப்ப அந்த வீட்டுல இருக்கிற ஸ்திரீக்கு பிரசவ வலி, அதனால ஞாபகம் வந்தது, அந்த வீட்டுல இருக்க ஸ்திரீக்கு பிரசவ வலி. அப்ப அந்த வீட்டுல இருக்க யஜமான சொல்ற, அச்சோ குழந்தை பெற்றுக்கிறான், ஒவ்வொருத்தரையும் ஏதோ ஒரு பூதம் வந்து தூக்கிட்டு தூக்கிட்டு போயிடுறது, இந்த வாட்டி என்ன ஆக போறதுன்னு தெரியல, அவர் புலம்பின்னு இருக்கார். அப்படி கேஜண்டா சரி பாவம், ஏதோ ராகவேந்திர கிருப பண்ணிட்டு அவன் பாடி படுத்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டுக்காரம்மா குழந்தைய பெற்றுட்டான், குழந்தை பெற்றது அழுதது இவெல்லாம் பயப்படுற, ஐயோ அது வந்துருமோ தூக்கிட்டு போயிடுமோ தூக்கிட்டு போயிடுமோன்னு கதறான். அப்ப ஏதோ ஒண்ணு இவ வீட்டுக்குள்ள நுழைய முயற்சிக்கிறது, நுழைய முடியல. அதனால பார்த்தா ஒரு பெரிய பூதம், அந்த அந்த பூதம் கைகூப்பி நிக்கிறது. அப்பா யாரப்பா நீ, எதுக்கு இந்த வீட்டுல வந்து படுத்து, முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பி போ அப்படின்னு கேட்டா. நீ யாரு சொல்றது, நீ வீட்டுக்கு ஓனரான, அந்த வீட்டுக்கு ஓனர் இல்ல, இந்த வீட்டுல புறக்க குழந்தைங்களா தூக்கிட்டு இருக்க பூதம் நான், அதெல்லாம் அழிக்கணும் நான் சாப்பிட்டுடுவேன், அதனால எனக்கு போகணும்னா. சரி நீ பாட்டுக்கு போய், நான் என்ன பண்ண, நான் பாட்டு தின்னு படுத்தல இல்ல, நீ ஏதோ ஒண்ணு வச்சிருக்க அது என்ன உள்ள போக விடாம தடுக்கிறது, ஏதோ ஒண்ணு வச்சிருக்க, நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா ராகவேந்தர் கொடுத்த அந்த மிருத்திகா அந்த மண். ஓ இதுதான் ஒன்னு போக விடலையா அப்படி கையை ஆட்டினா மேல போட்டுறாது நீ, அதெல்லாம் பயங்கரமா இருக்கு, நீ முதல்ல கிளம்பு இங்க இருந்து அப்படின்னா. அவன் சொல்ற, நான் ஏன் கிளம்பணும், நான் அந்த வீட்டுல தங்கியிருக்கேன், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனோ இல்லையோ இந்த வீட்டுல திண்ணில தங்கிட்டேன், ஒரு நாள் ராத்திரி இங்க தங்கியிருக்கேன், அப்ப அவர்களுக்கு வேண்டிய ஒத்தாசை பண்ண வேண்டியது என் கடமை. அந்த பூதம் சொல்லிட்டு, ஆஹா இதெல்லாம் சரிபட்டு வராது, உனக்கு நிறைய நான் பணத்தை கொடுக்கறேன், தயவு செய்து போயிடு அப்படின்னு கொடுத்து, சரி கொண்டா அப்படின்னா. அந்த பணம் எப்படி வேண்டியிருக்கு பாருங்க, இந்த பூதம் போச்சு எங்கேருந்தோ ஒரு புதையில கொண்டு வந்து கொடுத்து, இந்த புதையில வச்சுக்கோ, முதல்ல நீ இடத்த காலி பண்ணு, முதல்ல அதை எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு கொடுத்தோம். இவன் சொன்னான், கொடுத்துட்டியா, சரி வாழ்க்கையில பண்ண ஒரே புண்ணியமான காரியம் இதுதானான். பூதம் சொல்லுது, ஆமா ஆமா, அது உன் கையில அந்த ஏதோ ஒரு பொட்டலம் கட்டி வச்சிருக்கியா, அதனாலே தான், இல்லாட்டி ஒன்னையும் சாப்பிட்டுருப்பேன் பயல அப்படின்னு. எல்லாத்தையும் உள்ளே அந்த எஜமானர் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. நான் உடனே அந்த கையில மண் எடுத்தான், இதுதானா 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 அப்படின்னு நீட்டினான். அந்த பூதம், ஐயோ பக்கத்தில் கொண்டு வராத, கொண்டு வர சுத்தரிக்கிறது என்ன அப்படின்னு கொடுத்து. உடனே அவன் பார்த்தான், ராகவேந்திர தியானம் பண்ணான். உடனே அந்த மண்ணை தூக்கி அந்த பூதத்து மேல அப்படி போட்டான். போட்ட உடனே அந்த மண்ணு பட்ட உடனே அந்த பூதம் எரிஞ்சு கீழே விழுந்து அதுக்கும் நல்ல கதி கிடைச்சுடுத்து அது கிளம்பி போயிடுச்சு. இத்தனையும் பார்த்துட்டு இருந்தார். அந்த வீட்டுக்கு ஓனர் வெள்ள ஓடி வந்தா, பயல பார்த்து கையை கூப்பிட்டார், அப்பா நீ யாரு என்னன்னு தெரியாது, எத்தனை வருஷமா நாங்க படாத பாடுபட்டு இருக்கோம், சாதாரணமா அப்படி பண்ணிட்டியோ, உன் கையில அப்படி என்ன மந்திர தந்திரம் இருக்கு அப்படின்னா. அவன் சொன்னா, ஒரு மந்திரமும் ஒன்னும் கிடையாது, எல்லாம் என் குருநாதன் சுவாமி ராகவேந்திரர் அவர் குளிக்கும் பொழுது கொடுத்த மண்ணு, அந்த மிருத்திகை தான், இது வேற ஒண்ணும் இல்லை. சரி, யாரு நீ, எதுக்காக வந்தா, எங்க போயிட்டு இருக்கா, என்ன எல்லாம் விசாரிச்சா. அப்பா அவன் சொன்னா, இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, பொண்ணு பாக்கிறதுக்காக ஊருக்கு போயிட்டு இருக்கேன், ராகவேந்திரர் உத்தரவு வாங்கிட்டு எந்த ஊர்ல நல்ல பொண்ணு கிடைச்சாலா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த வீட்டுடைய யஜமானர் சொன்னார், என் மனைவியுடைய தங்கை இவள், இவளுக்கும் கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கும், உனக்கு பிடிச்சிருந்தா சொல்ல, கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. அசந்து போயிட்டான், ராத்திரியில எழுப்பி பொண்ணை கொடுத்தா யாராவது, அவன் பாட்டு எங்கேயோ போய் தேடணும் அப்படின்னா. அந்த குரு மகிமா, அபார மகிமா, குரு மகிமா, அதி அதி அபார மகிமா, குரு மகிமா. உடனே அவனும் சரின்னுட்டான், அவளும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அவன் பணம் வேணும்னா, மனைவி வேணும்னா, ரெண்டுமே கிடைச்சு கொடுத்து. உடனே ஐஷண்டு ராகவேந்திர சேவிக்க ஓடி வந்தான். ராகவேந்திரர் கேட்டானடா, பணம் கிடைச்சதா, மனைவி கிடைச்சாளா அப்படின்னு. உடனே அவன் சொன்னா, மோட்சமே குருவுடைய கிருபையினாலே கிடைக்கும்னா, இது கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்னான். சுவாமி ராகவேந்திரர் சிரிச்சார், எல்லாம் பகவானுடைய கிருபைப்பா, உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய பக்திக்கு பகவான் கொடுத்த அனுகிரகம் அப்படின்னார். அதுதான் குரு பலம். எப்படியும் நமக்கு நன்மை பண்றதுன்னு ஒரு தீர்மானத்திலே இருக்கார்கள் குருமார்கள். அந்த குருமார்கள் சொல்படி நாம நடக்கணும். அழக நடந்துட்டோம் அப்படின்னா, எந்த காரியத்தை வேணாலும் அழகா நடத்தி கொடுப்பா. நம்ம குடும்பத்தை அழகா நிர்வாகம் பண்றதுக்கு சொல்லி கொடுப்பா. நம்முடைய கெட்ட பழக்கங்கள் மாறத்துக்கு ஒத்தாசை பண்ணுவா. பகவான் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணுவா. ராகவேந்திர 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 பாஹி மாம், ராகவேந்திர 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 ரக்ஷமாம். ராகவேந்திர 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 ரக்ஷமா, ராகவேந்திர 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 பாஹி மாம், ராகவேந்திர ராகவேந்திர ரக்ஷமா.
ராகவேந்திர 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 பாஹி மாம்.
ക്ഷമാം രാഘവേന്ദ്ര 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 രക്ഷമാം
ജയ് ബോളോ ശ്രീ രാഘവേന്ദ്ര സ്വാമിക്ക്. இப்படி ஒவ்வொரு ஆச்சாரியர்களுமே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாவே பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றான். இனிமேல் குளிக்கும்போது எங்கேயாவது சோப்பெல்லாம் தேய்க்கும்போது ராகவேந்திரோட மண்ணை நினைச்சுக்கோங்க. எங்கேயாவது காலில் மண்ணை ஒட்டின்றதுன்னா ஒருவேளை ராகவேந்திர மண்ணோ அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அத்தனை வசத்தி. அதுபோல ஆச்சரியமா நாம ஜபத்தினாலே ஒரு புரட்சி பண்ணது அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாப்பிரபு ஆச்சரியமான ஒரு ஆச்சாரியம். இன்னைக்கு நம்மளா சாதாரணமா எல்லா ஜாதிகாரா எல்லாரும் கண்டடத்துல நாமஜபம் பண்றோம்னா ஒரே காரணம் சைத்தன்ய மகாபிரபு தான். 500 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு அவதாரம் நடக்கலை அப்படின்னா இதெல்லாம் மத்தவாளிக்கு தான் அவங்களாம் கிடையாது. நிறைய பேர் ஒதுக்கியே வச்சிருப்பான். எல்லா ஜனங்களும் இன்னைக்கு உட்காந்து ராதே கிருஷ்ணாவோ இல்லாட்டி ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவோ ஜபிச்சிருக்கவே மாட்டோம். சைத்தன்ய மகாபிரபு தான் வீதிகளில் இறங்கி பஜனை பண்ணி ஜனங்கள் எத்தனை பேரும் நீ நாமஜபம் பண்ணு நாமஜபம் பண்ணுன்னு பண்ண வச்ச ஒருத்தர். அந்த சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர்கள் எல்லாருமே ரொம்ப வசத்தி. அதுல ரொம்ப முக்கியமானவர் நித்யானந்தர் ஆச்சரியமா ஹரிதாஸ் யவன். யவன்னா முஸ்லிம் யவனர்கள்னு அர்த்தம். அவ ரெண்டு பேருமே ரொம்ப ஆச்சரியமானவர்கள். ஹரிதாஸ் யவன் சின்ன வயசுல இருந்து பிறந்தது முஸ்லிம், ஆனா சின்ன வயசுல இருந்தே ஹிந்து தர்மத்துல ஈடுபாடு, நிறைய பாகவதாரோட பழக்கம். அதனால டெய்லியே லட்சக்கணக்கா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு ஜபிச்சுட்டே இருப்பார் விடாம. சைத்தன்ய மகாபிரபு ஒரு சந்தர்ப்பத்துல லோகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நாம ஜபம் பண்ண வைக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். ஏன்னா எல்லாரும் பூஜை பண்றா அப்புறம் டைம் இல்லைன்றா டெய்லி பண்ண முடியல என்னமோலாம் காரணம் சொல்ல ஆரம்பிச்சு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு பார்த்தா வாழ்க்கையே சின்னது, நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. இதுல வேற இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்தா இன்னைக்குதான் அவளை கடுத்தே தருன்னு சொல்லி எல்லா ஜனங்களையும் நாமஜபம் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டார். சங்கல்பம்னா ஒரு தீர்மானம். உடனே சிஷ்யாவளை பார்த்து சொன்னார், நீங்க வீடு வீடா போங்கோ நாம பிக்ஷை கேளுங்கோன்னுட்டா, பிச்சை கேளுங்கோன்னு. உடனே அழகா கிளம்பிட்டா நம்ம நித்யானந்தரும் ஹரிதாஸ் யவன் இவா ரெண்டு பேருமே போய் அழகா ஒவ்வொரு வீட்டு பக்கம் கதவையா தச்சா பிச்சை போடுங்க அப்படின்றார். உடனே அவ சாப்பாடும் பைசாவதை கொண்டு வர அப்ப உடனே ரெண்டு பேர் கையை பின்னாடி கட்டிக்கிறான், எங்களுக்கு இந்த பிச்சை வேண்டாம் வேற என்ன வேடும் அப்படின்னா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இத சொல்லுங்க அப்படின்னா. அதான் கேக்குற பிச்சை போடுறது எதுக்கு இதெல்லாம் சொல்லணும், நீங்க இத சொல்றதுல இதுதான் எங்களுக்கு பிச்சை. சரியா சொல்றதுனால அவளுக்கு தான் நல்லது, வாங்கிக்கிற வாளுக்கு இல்ல. ஆனா அவ சொல்றான் இல்ல நீ சொல்லு, ஆனா வாங்கிக்கிற வாளுக்கு பிரயோஜனம் உண்டு வச்சுக்கோ. யாராவது நாமஜபம் பண்றா அப்படின்னா அந்த சப்தம் நம்ம காதல விழும்பொழுது நமக்கும் நன்மை பயக்கும். யாரோ ஒருத்தர் பக்கத்து வீட்டுல அழகா மல்லிகை செடி தோட்டம் எல்லாம் போட்டிருக்காருன்னா அது பூ பூத்ததுன்னா நம்ம வேணா பிரிக்கிறதுக்கு பிரிக்கிறதுக்கு உரிமை இருக்கோ இல்லையே பிரிச்சிடும், அது அடுத்த கதை. ஆனா அதனுடைய வாசனை நமக்கும் வரும் இல்லையா, அப்பா குப்புன்னு வாசனை வருது அப்படின்னு. அப்ப தோட்டம் வைக்கிறது அதை பாதுகாக்கிறது எல்லாம் அவர்கள், ஆனா அந்த வாசம் நமக்கு வரும். யார் வீட்டுல சமைச்சா அப்பா நல்ல வாசனை, வாசனை அவங்க வீட்டோட நிக்க மாட்டேங்கிறது பொத்தி பொத்தி. அது இந்த பலாப்பழம் எல்லாம் ரகசியமா வைக்கவே முடியாது, மோசமான ஒரு பழம். பலாப்பழத்தை மட்டும் ரகசியமா அதனால கேரளா எல்லாம் யார் வீட்டுல இருந்தாலும் உடனே தானம் கொடுத்துருவாரு, வச்சுட்டு கஷ்டம். பலாப்பழம் நல்ல வாசனை வருது அப்படின்னு விடுவாங்க. இப்பெல்லாம் தான் பழங்கள்ல வாசனையே வரும். அதையும் தாண்டி பலாப்பழத்துக்கு ஏதோ ஒரு வாசனை இருக்கு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கெல்லாம் மாம்பழம் எல்லாம் கடையில போய் விற்கிறான்னா மூக்குக்குள்ள ஒன்று வச்சா கூட வாசனை வரமாட்டேங்க. மெட்ராஸ்ல நிற்கிறான் அதே மாம்பழம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாம்பழம் வாசனையே வரல, இப்பெல்லாம் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றான். அவன் வாசனை வராம இருக்கும் ஒரு பழத்தினுடைய சுவை, அவருடைய வாசனையே நமக்கு தெரிஞ்சிடும். எல்லாத்துக்குமே பகவானே அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கான். இவன் எப்படிதான் பண்றான்னு தெரியல, வாசனை வராமலேயே பழம் பழுத்து போயிடுது. இந்த சப்போட்டாலாம் ஒரு வாசனை வருது, சப்போட்டா பலாப்பழம் இதெல்லாம் ஒழிச்சே வைக்க முடியாத ஒரு பழம் இருந்தா காலி பண்ணிட்டு தான் மறு வேலை பார்க்கணும். அந்த மாதிரி இந்த நாமஜபம் யாரா ஒருத்தர் ஜபிச்சோம்னா கூட அது காரணம் கொண்டு எல்லாருக்குமே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன். இப்ப எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கும், எல்லாருக்கும் ஃபேன் காத்து வருது இல்லையா, நீங்க யாராவது சுவிட்ச் போட்டுடலாம், இருக்க யாரோ ஒருத்தரோ ரெண்டு பேரும் வீட்டுல இருக்கவா யாரோ சுவிட்ச் போட்டிருக்கான். அவ போட்ட சுவிட்சு வரலாம் நம்ம பாட்டு காத்து கொடுத்துருக்கோம் அப்பப்ப போய் சுவிட்சை போட்டு போட்டு பார்க்கணும் அப்படி இருக்கா அதெல்லாம் கிடையாது. நீ சுவிட்சு போடல, உனக்கு மட்டும் காத்துற மாட்டேன்னு சொல்றத. அப்ப அந்த ஒரு ஃபேனோட சுவிட்சை யாரோ போட்டாலும் அந்த இடத்துல வந்துட்டோம்னா எல்லாருக்கும் அந்த ஃபேன் காத்து கிடைக்கிறா போல நாம ஜபம். ஒருத்தர் பண்ணினோம் அப்படின்னா அது எல்லாருக்கும் போய் சேரும். சரியா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாரு செவரி எல்லாத்துலயுமே அந்த வைப்ரேஷன் போய் அப்படி உக்காந்துரும். அத்தனை ஆச்சரியமானது நாமஜபம். எல்லா இடத்துலயும் ஊடுருவி போகக்கூடிய ஒரு பலம் நாம ஜபத்துக்கு உண்டு. அப்ப எல்லா இடத்துலயும் பிச்சை கேட்டு 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 அழகா நாம ஜபத்தை வாங்கிக்கிறான். எல்லா ஜனங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், இப்படி வந்து நம்மளை கேட்கிறாளே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜபிக்கிறான். அப்படி ஜபிக்க ஆரம்பிச்சுட்டான். ஒரு சந்தர்ப்பத்தில் சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் வாங்கிட்டு பூரி ஜெகநாத க்ஷேத்திரம் போயிட்டார். அப்ப நிறைய பேர் அவரோட பூரி ஜெகநாத க்ஷேத்திரம் போய் பார்க்கணும். ரொம்ப அழகான ஒருத்தன் ஜெகநாதன், கண்ணும் அது பார்க்கிற பார்வையும். அதுவும் அக்ஷய திருதி அன்னைக்கு ஜெகநாதனோட உடம்பு முழுக்க சந்தனத்தினால பூசி வைப்பார். ட்ரெஸ்ஸே போட மாட்டார் வயலுக்கு, சந்தனம் தான் கண்ணு மட்டும்தான் விட்டுருப்பார். மற்ற எல்லா பக்கமும் சந்தனத்தை போ, சந்தன குளியல் நீட்டி அவருக்கு சந்தனத்தை போட்டு அப்பி அப்பி. சரியா ஜெகநாதனோட சைஸ் விடதான் சந்தனம் அப்பி அப்பி இவ்வளவு பெருசா இருக்குது, இவ்வளவுதான் இருக்கு, திருவுண்டுதான் திருவுண்டுதான் முகம். சந்தனத்தை அப்பி 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 நல்லா குழுக்கு முழுக்கு நல்லா பக்தாளோட பக்தால குழுக்கு முழுக்குன்னு இருப்பான். அது இல்லாம டெய்லி ஒரு 64 ஐட்டத்தோட தான் மினிமம் சாப்பிடுவேன். சப்பன் போக்கு தான் டெய்லியே 64 ஐட்டம் மினிமம் டெய்லியே. சமைக்கிறதுக்கே டெய்லி ஒரு 1000 பேர் உண்டு. தேங்காய் அங்க அந்த கிச்சன் பாக்கணும், நீங்க எல்லாம் அங்க வந்து பாக்கணும் சமையல் பக்கத்துல எப்படி இருக்கு. இப்ப தேங்காய் துருவா, இன்னைக்கும் இந்த காலத்துடைய மிஷின் எதுவும் கிடையாது. அந்த அம்மி ஆட்டுகள்லாம் அங்கதான் உபயோகப்படுத்திதான் பார்க்கணும். அதை அரைக்கிறதுனே ஒரு ஆள் இருப்பா, தேங்காய் துருவுறதுக்குனே ஒரு ஆள் உண்டு. இந்த யந்திரம் உண்டு, அந்த காலத்துல வயசானவை பார்த்துருப்பாள் மாவரைக்கிற யந்திரம், அந்த யந்திரத்தை தான் மாவரைப்பா. இன்னைக்கும் இந்த அரிசி எல்லாம் குத்துவா, அப்படி குத்தி தான் எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அது ஒரு பக்கம் தண்ணி அரைச்சு கொண்டு வந்து விட்டுருப்பா, ஒரு பக்கம் அரைச்சுட்டு இருப்பா, ஒரு பக்கம் தேங்காய் துருவிட்டு இருப்பா, ஒரு பக்கம் காய் நிற்கின்னு இருப்பா, ஒரு பக்கம் பூசு பூசா பானவரம், ஒரு பக்கம் அரிசிய களைஞ்சி உள்ள போட்டு இருப்பா. அப்படி அடுப்பு இப்படி தாமரப்பு மாதிரி இருக்கும், மெயினா அப்படி வைப்பா. அஞ்சு வச்சுட்டு அது மேல ஒரு பானை வச்சுட்டு மேல ஒரு பானை இப்படி ஒரே அப்படி எட்டு வைப்பா. எல்லாத்தையும் ஒரே சமயத்துல வேகும், அது எப்படிதான் தெரியாது. எல்லாம் தக்க தக்க தக்கத்தக்கன்னு தெரியும், எல்லாம் போட்டி வைப்பா. ஆனா ஒண்ணு கூட அடி பிடிக்காது, எல்லாம் ஒரே டேஸ்டா அழகா இருக்கும், கரெக்டா எல்லாம் ஒரே சமயத்துல இருக்கும். வடிச்சு அப்படியே நேர கொண்டு போய் ஜெகநாதனுக்கு நிவேதனம், நிவேதனம் மட்டும் அப்படியே கடைக்கு வந்துடும். வெளியில 5 ரூபாய் அவ்வளவுதான், சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்லாத ஊரு. அவ்வளவு அழகா சாப்பிடலாம், அவ கொடுக்குற சாப்பாடு சாப்பிடவே முடியாது, அவ்வளவு ருச்சியா இருக்கும். ஃபாரின் காயெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த பீன்ஸ் முட்டைக்கோசெல்லாம் பக்கத்துல வரக்கூடாது. அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள்ல விளையக்கூடிய காய்கறிகள் மட்டும்தான் இன்னைக்கும் ஜெகநாதன் சேர்ப்பான். வேற எந்த ஒரு காயும் தொடமாட்டான். இன்னைக்கு அந்த ட்ரெடிஷனலான சமையல் தான், அவ்வளவு நல்லா இருக்கும். நிஜமாவே அந்த பானை அவ்வளவுதான், திருப்பி உங்க கோவிலுக்குள்ள வராது, திருப்பி புது பானை. பானை பண்ணி கொடுக்கறதுமே ஒரு கூட்டம் உண்டு. இப்ப ஜெகநாதன் பல பேருக்கு சாப்பாடு போட்டு, அவர் பெரிய ஒரு மினிஸ்ட்ரி மாதிரி அது. அவர் பாடு அவருக்கு தனி ஒரு ராஜ்யம், தனி ஒரு ஊரு. இத்தனை பேரு பானை பண்றதுக்கு, இத்தனை பேர் தேங்காய் உடைக்கிறதுக்கு, தேங்காய் துருவுறதுக்கு, தேங்காய் பிரிச்சு போட்டு, தேங்காய் உரிக்கிறதுக்கு, இத்தனை பேரும் ஆள். குடும்ப குடும்பம் வேலை பண்ணிட்டு இருப்பா, 1000 பேர் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு நாளும் வேலை பண்ணுவார். அது அவ்வளவு பெருசு இருக்கும். அந்த கிச்சன் பாக்கணும், அந்த விறகு அடுக்கிறதுக்கு ஒரு ஆள், விறகு வெட்டி கொண்டது ஒரு ஆள், அடுப்பு பத்த வைக்கிறது லைனா கிடுகிடுகிடுகிடுகிடுகிடு ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி இருக்கும். நிஜமாவே ஒரு குக்கிங் இண்டஸ்ட்ரி தான் அது. போயிட்டே இருக்கும், வேலை நடந்துட்டே இருக்கும், சுட சுட சுட. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஜெகநாதன் கோவில்ல. அவ இன்னும் சாப்பிடுறா, அங்க சாப்பிடனா ஒரு 10 வயிறு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வேணும். அவ போடுற சாப்பாடு சாப்பிடணும்னா 1 வயிறுக்கே நமக்கு மூச்சு போதும். 10 வயிறு குறைஞ்சபட்சம் நானும் கதறி நான் வாங்கிட்ட இப்படிதான் போடாதீங்க, வேஸ்ட் பண்ண முடியாது, வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுங்க. நான் சொன்ன கழுத்து தாண்டி எப்படி சாப்பிடறது, நான் வயிறு தாண்டி 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 கழுத்து வந்தாச்சு. இதுக்கு மேல சாப்பிடனா இங்க காக்காலாம் வந்து வாயில கொத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேல உள்ள முழுக்கிறதுக்கு இடம் இல்லை, அப்படி சமைச்சு போடுவான். நிஜமாவே ஆச்சரியம். அது ஒவ்வொரு தடவையும் ஒரு கிருப அது. நிஜமாவே ஃபர்ஸ்ட் டைம் நான் பூரி ஜெகநாதன் உடம்பெல்லாம் ஆனு தான் போனேன். அது என்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் இப்படிதான் ஆகுது. அப்பதான் கிருப உணர முடியுமோ தெரியல. வாந்தி பேதி உடம்புல தெம்பே இல்லாம தான் நான் ஜெகநாதன். ஆனா ஜெகநாதனை பார்த்து உடம்புல தெம்பு வந்து சத்தியம் ஆச்சரியம். அந்த ஜெகநாதன் இடத்துல அப்படி ஒரு பிரீதி சைத்தன்ய மகாபிரபு அவள் சிஷ்யாளுக்கு எல்லாம். நிறைய பேர் சைத்தன்ய மகாபிரபுவோட அழகா வந்து அங்க செட்டில் ஆயிட்டான். இந்த ஹரிதாஸ் இவன் அவருக்கும் வரணும்னு ஆசை. ரொம்ப நாளா வரணும் வரணும்னு நினைச்சா முகமதியரா இருக்கிறதுனால வேண்டாம், நம்ம பாட்டுக்கு ஒதுங்கி இருப்போம்னு இருந்தா. ஒரு சந்தர்ப்பத்துல நிறைய பக்தர்கள் ரத யாத்திரை இந்த அக்ஷய திருத்தியை அன்னைக்குதான் ஜெகநாதருடைய ரதத்துக்கான சக்கரங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பார். ரதத்தை புதுசு புதுசா கட்டுவார், ஒவ்வொரு தடவையும் புது புது ரதம், பழைய ரதமே கிடையாது, ஒவ்வொரு தடவையும் புது ரதம். ரதம் முடிச்சா ரதத்தெல்லாம் உடச்சுவா, உடச்சு அதுல இருந்து சின்ன சின்ன பேனா ஏதானு ஒண்ணு பண்ணி அதெல்லாம் அப்படி குத்துருவா. பகவானுடைய அந்த பிரசாதமா அந்த ரதத்தோட எல்லா கட்டையெல்லாம் உடச்சு எடுத்து எல்லாம் ஒவ்வொரு தடவையும் புது புது ரதம் எவ்வளவு பெரியாள் பாத்துக்கோங்க. அந்த ரதத்துல ஒரு 500 பேர் உட்காந்து போவா, அந்த வீதி பார்க்கணும். ராஜமார்க்கம்னு பேரு, 3 ரதம், அந்த ஒரு ரதமே அத்தனை பேர் 500 பேர் நிப்பான்னு பாத்துக்க மேலையும் கழியுமா. அந்த மாதிரி 3 ரதம், 3 ஒன்னா இழுத்துட்டு போவா ஜனக்கடல் பார்க்கணும். ஆடி மாசத்துலதான் வரும், ஆடி மாசத்துல பண்டிரிபுரத்துல ஆஷாட சுக்ல ஏகாதசி விசேஷம் மாதிரி இந்த இடத்துல அந்த ரதத்தை நேதி தான் ஆரம்பிப்பா. அக்ஷய திருதி அன்னைக்குதான் அந்த ரதம் ஆரம்பிக்கிற வேலையா பண்ணுவான். அக்ஷய திருதி வந்துருந்தாலே எல்லாம் நிறைய நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆச்சரியம், அழகா நிறைய பேர் இந்த ரத யாத்திரை பூரி ஜெகநாத் ரத யாத்திரைக்காக வந்துருவா. அக்ஷய திருதி அன்னைக்கு சந்தன் யாத்திரான்னு பேரு, இந்த சந்தனத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து அப்படி பூசி வைப்பா ஜெகநாதனுக்கு, கொழுக்கு முழுக்கு கொழுக்கு முழுக்கு குழுக்குழுன்னு இருக்கணுமா. ஏன்னா நல்ல வெயில் இல்லையா, சித்திர வைகாசி எல்லாம் வசந்த ரத்து ரொம்ப வெயில், அது ஒரிசா எல்லாம் கேட்கவே வேண்டாம். கடல் பக்கத்துல வேற இருக்கிறதுனால ரொம்ப இந்த உப்பு தண்ணி இருக்கா, உப்பு காத்தனால வேர்க்கும் வேற. அதனால ஜெகநாதனை குழுக்குழுன்னு வச்சுட்டு இருக்கணுமா, நன்னா சந்தனத்தை அரைச்சு 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 உடம்பு முழுக்க அப்படி ஜான்சன் பேபி போற அம்மா போட்டு குளிப்பாடு போனவர் வருவார் குழந்தைகளை, அந்த மாதிரி அப்பி 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 வைப்பா பூரி ஜெகநாதன். ஆச்சரியம், அந்த ஜெகநாதனை அனுபவிக்கணும், சைத்தன்யரை பார்க்கணும்னு சொல்லி ஹரிதாசியவன் வந்துட்டா. எல்லாரோடையும் வந்தாரு, ஆடிண்டும் பாடிண்டும் வந்தா எல்லாரும் ஆனந்தமா சைத்தன்யரை பார்க்க வந்துட்டா. எல்லாரும் வந்தா சைத்தன்யரோட ஆடி பாடின்னு வர்றதுனால எல்லாருக்கும் ஜெகநாதனுடைய மாலை, அத்தனை பேருக்கு ஜெகநாதன் போட்டு அந்த மாலையை வாங்கி வச்சிருக்காரு. ஏன்னா அந்த ஊருடைய ராஜா, அந்த ஊருடைய மகாமந்திரிலாம் சைத்தன்ய மகாபிரபு சிஷ்யர்களா இருந்தால நிறைய பக்தா பாத யாத்திரையா வரா ஜெகநாத பிரிக்கு, அவளுக்கெல்லாம் மாலை போடணும்னு சொல்லி அழகா எல்லாம் ஜெகநாதன் போட்ட மாலையெல்லாம் வாங்கி வச்சு வரவாளுக்கு எல்லாம் ஜெகநாதருடைய சந்தனத்தை மேல பூசி எல்லாருக்கும் மாலையை போட்டு அத்தனை பேருக்கு ஜெகநாத பிரசாதத்தை வேற கையில கொடுத்தா. இப்படி எல்லாம் பண்ணிட்டு சைத்தன்யர் தேடுறாரு, எங்கன்னு இப்படி தேடுறார். எல்லாரும் கேட்டா என்ன சுவாமி யார தேடுறேன்னா, எங்க ஹரிதாசியவன் அப்படின்னு என்ன ஞாபகம், அத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்திருக்கா நவதீபத்தின் மாயாபூர் கட்டாயம் போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம் சைத்தன்ய மகாபிரபு படம் நிறைய இருக்கு நமக்கு பாக்குறது வச்சுக்கோங்க. நீங்களா தெம்பா இருக்கணும், அதான் முக்கியம். ஆச்சரியம், ஒவ்வொரு இடத்துலயும் கோடி கோடி அனுபவங்கள் கொட்டிகள், அது ஒரு தனி உலகம் அது. மாயாப்பூர் சைத்தன்ய மகாபிரபு வாழ்ந்த பூமி, அவர் பிறந்த இடம், அந்த வேப்ப மரம் எல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு. வேப்ப மரத்துக்கு கீழே தான் சைத்தன்ய மகாபிரபு பிறந்த, அதனால நிமாயி அப்படின்னு ஒரு பேர். நிமாயின்னா அந்த பெங்காலி பாஷையில வேப்ப மரம், வேப்பங்கான்னு அர்த்தம், கசக்கவே கசக்காத ஒரு வேப்பங்க, திதிக்க திதிக்க ஒரு வேப்பங்க. இன்னைக்கும் அந்த இடத்துல அப்படியே எல்லாம் இருந்துட்டு ரொம்ப அழகா இருக்கும். அந்த இடத்துல போனாலும் நிறைய செண்பக மரம் நட்டிருப்பா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நிறைய சின்ன சின்ன கோவில்கள் ரொம்ப அழகா இருக்கும் மாயாப்பூர்லாம். அப்ப ஜோரா சைத்தன்ய மகாபிரபு தேடுறாரு, எங்க ஹரிதாசியவன். எல்லாரும் சொன்னா எங்களோட தானே வந்தார் அப்படின்னு. உடனே சைத்தன்ய மகாபிரபு வந்த பாதையில திரும்பி போடுறார், ஓடுறார். பகவன் நாமத்தை சொல்ல ஹரிதாஸ் 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 ஓடுறார். ஹரிதாஸ் ஒரு இடத்துல மூர்ச்சி ஐக்கிய விழுந்துட்டார். ஏண்டானா தூரத்துல ஜெகநாதனுடைய கோவில் கோபுரம் தெரிஞ்சு அது மேல கொடி பட்டொளி வீசி பறக்கிறத பார்த்துட்டா. ஹா, நான் ஜெகநாத கஷேத்திரம் வந்துட்டேனேன்னு விழுந்துட்டார் மூர்ச்சியாய். ஜெகநாதனுடைய கிருபை இவ்வளவு பெருசா, என்னையும் கூட்டு வந்துட்டாரு. ஐயோ, நாளெல்லாம் ஜெகநாத கஷேத்திரத்துக்குள்ள வரத்துக்கு அருகதை கிடையாது, என்னவள அழகா ஐஷண்டு வந்துட்டாரே, மூர்ச்சியாய் விழுந்துட்டார். சைத்தன்ய மகாபிரபு ஓடி போய் அப்படி அள்ளி எடுத்துட்டார். அவரை அள்ளி எடுத்துட்டு அவர் வச்சுட்டு ஆடுறார் பாடுறார். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் சுய பிரஜ்ஞ வந்தது இந்த ஹரிதாஸ் அவனுக்கு. உடனே சைத்தன்ய மகாபிரபு கட்டிட்டு காலை பிடிச்சிட்டு ஓன்னு அழுதார். சைத்தன்யா போலாம், ஜெகநாதன் அவனை காட்டலைனா அப்படின்னு அவர் சொன்னார். வேண்டாம் சுவாமி, எனக்கு அவ்வளவுதான் தகுதி கிடையாது, நான் ரொம்ப அல்பமானவன், டெய்லி லட்சோபலட்சம் நாமஜபம் ஜபிக்கிறவன், நான் அல்பமானவன், அதுவும் ரத வீதிகளில் ஜெகநாதன் வர வழியிலெல்லாம் நான் வரக்கூடாது, நான் ரொம்ப அல்பமானவன், எனக்கு அதெல்லாம் தாங்கவே தாங்காது, நான் இந்த ஊர் எல்லை கரெக்டாக ஒரு எல்லையில தான் விழுந்திருக்கேன், இந்த எல்லையிலேயே இருக்கேன், இதை தாண்டி நான் ஜெகநாத கஷேத்திரத்துக்குள்ள நான் வரமாட்டேன், எனக்கு வரத்துக்கு தகுதி இல்லை, வர மாட்டேன்னு அழுத. சைத்தன்ய மகாபிரபு எவ்வளவோ சொல்லி பார்த்தா, அவர் சொன்னார், இல்லை சுவாமி என்னால் வர முடியாது, மன்னிச்சுடுங்க, நான் இங்கேருந்து பார்க்குறேன், எனக்கு இதுவே சந்தோஷம், ஜெகநாத ரத யாத்திரை தூரத்துலேருந்து பார்த்துங்க எனக்கு போதும், இதை தாண்டி பக்கத்துல வந்து பார்க்க அந்த கிருபையை தாங்க என்னால முடியாதுன்னு அழ ஆரம்பிச்சுட்டா. சைதன்ய சரின்னு சொல்லி அந்த இடத்துல ஓரத்தை ஒரு குடிசையை போட்டு இந்த இடத்துல இருந்து ஜெபிச்சுன்று அப்படின்ட்டார். அவர் அந்த இடத்துல உட்காந்து ஜெபிச்சுட்டு இருந்தா சாப்பாடு ஏற்பாடு வேண்டாம், அவருக்கு பிரசாதம், அவருக்கு ஒன்றும் பிரசாதம் வேண்டாம், நான் சாப்பிட நேரம் கூட நாமஜபம் கம்மியாக வரும் சாப்பிட மாட்டார். அப்புறமா பிரசாதம் கொடுத்து விட்டுட்டு இருந்தா அடுத்த நாள் காத்தால அவர் பாட்டு சைத்தன்ய மகாபிரபு வருவா வருவானா தெரியாது, அவர் பாட்டுக்கு பச்சனம் பண்ணிட்டு இருப்பா நினைச்சா. சைத்தன்ய மகாபிரபு கோவிலுக்கு போயிட்டு எல்லா பக்தாலையும் கோவிலுக்கு அழிச்சுட்டு போயிட்டு எல்லாருக்கும் கோவில பகவானையும் காட்டி கொடுத்துட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு எல்லாரும் சைத்தன்ய மகா பிரசாதம் கொடுப்பான்னு பார்த்தா கொடுக்க மாட்டேங்கிறார். எடுத்து நேரம் நடந்து ஹரிதாஸ் சிவனுடைய தங்கியிருக்கார் அந்த இடத்துக்கு வந்துட்டான். அந்த இடத்துக்கு வந்துட்டு முதல்ல பிரசாதத்தை ஹரிதாசர் கொடுத்தார். இந்தா ஜெகநாதன் நீ சாப்பிடல, ரொம்ப வருத்தத்துல இருக்கான், நீ சாப்பிடு அப்படின்ட்டான். ஹரிதாசர் கதறினார், ஜெகநாத கிருப்பையை சொல்லுவேனா, இல்லாட்டி நடமாடும் ஜெகநாதன் கிருப்பை, நடமாடும் ஜெகநாதன் சைத்தன்ய மகாபிரபு காட்டி இவர் கிருப்பையை சொல்லுவேனா அப்படின்னா. டெய்லி அங்க உட்கார்ந்து நாமஜபம் பண்ணிருந்தார். டெய்லி சைத்தன்ய மகாபிரபு தானே தன் கையினாலே பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுப்பான் இந்த ஹரிதாஸ் அவனுக்கு. இப்படியே காலம் போயிட்டு இருந்தது. ஒரு ஸ்தித்தியில ஹரிதாச பரமபதிக்கிறதுக்கான நாள் வந்துடுச்சு. சைத்தன்ய மகாபிரபு பார்த்தார், இன்னைக்கு ஹரிதாசன் நல்ல கதி அடைய போறான், இனியிலேந்து பரமபதத்துக்கு ஆனந்தம், நமக்கு துக்கம் அப்படின்னு சொல்றார். என்ன ஆடுறார் பாடுறார் எல்லாம் பண்றார். கடைசியில சைத்தன்ய மகாபிரபு மடியில படுத்தண்டே உசிர விட்டுட்டார் ஹரிதாசியார். கடைசியா பார்த்தது சைத்தன்யருடைய திருமுகம், கடைசியா கேட்டது சைத்தன்யருடைய குரல், கடைசியா சொன்னது ஹரிநாம சங்கீர்த்தம். அவ்வளவுதான் போயிட்டார் சைத்தன்ய மகாபிரபு. அவரை கட்டிந்து ஓ நடரா, பேர்பட்ட பாக்கியம் பண்ண உடம்பு, இத்தனை நாமஜபம் பண்ணிருக்கேன், இது போல யார் பண்ணுவா, என் ஹரிதாசனுக்கு சமான உலகத்துல யார் அப்படின்னா சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு தானே அந்த உடம்ப தன் கையினால் அப்படி தூக்கிக்கிறார். ரெண்டு கையால தூக்கிண்டு ஹரிநாமத்தை பாடிண்டே ஆடிண்டு வர சைத்தன்ய மகாபிரபு. அவர் எங்க இறந்து போனாலும் அங்கேருந்து ஆடிண்டு பாடிண்டு நாமஜபம் ஹரிநாமத்தை சொல்லிண்டே வந்து அழகா கடற்கரையில ஒரு ஓரத்துல சைத்தன்ய மகாபிரபு தானே தன் கையினால மண் எடுத்து போட்டு பள்ளம் தோண்டி தானே அந்த சரீரத்தை அங்க உள்ள வச்சு தானே அதுக்கு புஷ்பம் எல்லாம் போட்டு பாகவத ஸ்லோகம் எல்லாம் சொல்லி முகம்மதியர் ஆனா ஹரிநாமத்தை ஜபிச்சதுனால இவ்வளவும் பண்ணி சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணா. இன்னைக்கும் அந்த இடம் இருக்கு. அந்த இடத்துல அழகா டெய்லி சாயங்காலம் ஆர்த்தி எல்லாம் உண்டு. சில சந்தர்ப்பங்களில் முஸ்லீம்ஸ் வந்து அவா பாட்டுக்கு அங்கே நமாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவா பாது அவா பண்ணிட்டு இருப்பா. சைத்தன்ய மகாபிரபுவோட கௌடிய வைஷ்ணவெல்லாம் அங்கே உட்காந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஜெபிச்சுட்டு இருப்பார்கள் ஆச்சரியமா. இதெல்லாம் பண்ணி முடிச்சோன்னா சைத்தன்ய மகாபிரபு தானே கடைவீதிகளில் போய் பிக்ஷை கேட்கிறார், இந்த மாதிரி என்னுடைய ஹரிதாசர் பகவான் அடைஞ்சுட்டா, அதனால நான் பாகவத சமாராதனை பண்ணணும், எல்லாரும் தனம் கொடுங்கோன்னு கை நீட்டான். அவள்லாம் அசந்து போயிட்டா. நிறைய பேர் வந்து சைத்தன்ய மகாபிரபு காலில் வந்த நீங்க கேட்கவே வேண்டாம், நாங்களே தரோம், பாகவத சமாராதனை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல எல்லாரும் பணம் கொடுக்க பெரிய ஒரு பாகவத சமாராதனை. ஏன்னா இவர் பகவான திருவடி அடைஞ்சுட்டார், அதனால எல்லாருக்கும் இந்த விருந்து சொல்ல அந்த மாதிரி பாகவத சமாராதனை பண்ணி சைத்தன்ய மகாபிரபு அவ்வளவு அழகா கொண்டாடினார். எல்லா சிஷ்யாளுமே அசந்து போனா. அப்ப ஹரிதாசியவன் எப்பேற்பட்ட பாக்யம் பண்ணிருக்கா அப்படின்னு. அப்ப இவன் முஸ்லீம்னு தள்ளி விடல, அவனுக்காக எல்லாம் பண்ணார். அவருடைய சரீரத்தை தான் தூக்கி என்ற ஒரு பெத்த பிள்ளை பண்ற மாதிரி கர்மாவெல்லாம் பண்ணார். அப்படின்னா அந்த குருவானவர் நமக்கு எல்லா விதத்திலையும் கூட நிக்கிறார், எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அனுகிரகம் பண்றார். இன்னைக்கும் அழகா ஹரிதாசருடைய அந்த சமாதியில நாமஜபம் கீர்த்தனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. புரி போறவா கட்டாயம் அந்த இடத்த போய் சேவிச்சுட்டு வருவா, அப்பதான் புரி யாத்திரை போனதுக்கான பூர்த்தி, இல்லாட்டி அதுக்கு பூர்த்தி இல்லையா. அந்த இடத்த பார்க்காம வந்துட்டோம்னா ஜெகநாதனை பார்த்த ஒரு திருப்தி இல்லை அப்படின்றது அடையாது. அப்ப இத்தனை மகாத்மாக்கள் எத்தனை விதமான அனுகிரகம் பாருங்க. சங்கரர் ஒண்ணுமே தெரியாத ஒருத்தனை பத்மபாதனா மாத்தி ஒரு கிருபை பண்ணார். நம்ம நன்னா இருக்கின்றதுக்காக மாயா முதலைய சிருஷ்டிச்சு அம்மா கிட்டத்துல உத்தரவு வாங்கிட்டு சன்னியாசம் வாங்கிட்டார் சுவாமி ராமானுஜர். இந்த பிள்ளை உரங்காவல்லிதாசருடைய பெருமையை லோகத்துல நிரூபணம் பண்ணார். ரொம்ப சாதாரண ஜாதி தான் கிடையாது, அவனுடைய ஆத்மா அவ்வளவு சுத்தமானது நிரூபணம் பண்ணார். அத்தியாச்சரியமா சுவாமி ராகவேந்திரர் அந்த மண்ணு அவ்வளவு தூரம் பண்ணிடுது, எனக்கு என்ன கிருபை பண்ணாருன்னு நான் சொன்னேன். சைத்தன்ய மகாபிரபு நிறைய மகாத்மா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு தடவை குரு குரு மகிமான்னு சொல்லணும் ஒரு டாபிக், அவ்வளவுதான். நிறைய கொட்டி கிடக்கு, எத்தனை மகாத்மாக்கள் தெரியுமா பாரத தேசத்துல அண்ணிலேருந்து இன்னி வரைக்கும். அப்ப இந்த குரு மகிமா எதுக்கு எத்தனையும் சொன்னா, நாளைக்கு சங்கர ஜெயந்தி, நாளைக்கு ராமானு ஜெயந்தி, மாத்தி மாத்தி திரும்பி பாக்கிறதுல நம்மாழ்வார் அவதார தினம் வந்துடும், திரும்பி பாக்கிறதுல குருஜி அம்மாவை பிறந்தநாள் வைகாசியில வந்து வைகாசி பூராடம் தான் குருஜி அம்மாவோடது, மே 20 தான் குருஜி அம்மாவுடைய பிறந்த நாள் டேட் ஞாபகம். அப்ப அத்தனை விசேஷம் வைகாசி பூராடம் மே 20 குருஜி அம்மாவுடைய பிறந்த வைகாசி மாசம் தான். அப்படி மாத்தி 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 ஒவ்வொரு மாசமும் பார்த்தோம்னா யாரோ ஒரு மகாத்மாக்களுடைய அவதாரம் நமக்கு வந்துட்டுதான் இருக்கு, அவளுடைய திருநக்ஷத்திரம் வந்துட்டுதான் இருக்கு. அப்ப இந்த மகாத்மாக்களை தியானம் பண்ணிண்டு நம்ம கடமைகளை பண்ணிண்டு நாமஜபம் பண்ணிட்டு இருந்தோம்னா தானாவே வாழ்க்கை சௌக்கியமா நடக்கும். நிஜமாவே இன்னைக்கு ஒரு பெரிய கிருபை இது. 4 ஆச்சாரிய புருஷாளுடைய வைபவத்தை ஒரே சந்தர்ப்பத்துல ஒரே நாள்ல கேட்கணும் அப்படின்னா அது பெரிய கிருபை. அப்ப ஆச்சாரிய கிருபை பூரணமா இருக்கிறனாலதான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சது. ஆச்சாரிய கிருபை பூரணமா இருக்கிறதால இப்படி 4 ஆச்சாரியர்கள், ஆதிசங்கர் பகவத் பாதர், சுவாமி ராமானுஜர், சுவாமி ராகவேந்தர், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, அப்ப 4 ஆச்சாரியோட ஆசீர்வாதம், ஒரு ஆச்சாரியோட ஆசீர்வாதம் இருந்தாலே எல்லாத்தையும் ஜெயிக்கலாம், எல்லாம் மாறும்னா. இன்னைக்கு 4 பேருடைய ஆசீர்வாதம் சொன்னாலே அக்ஷய திருதி, நிஜமாவே நல்ல திருதியே, நிஜமாவே நல்ல திருதி தொடர்ந்து வந்துட்டே இருப்பாங்க ஆசீர்வாதம். நான் கூட முதல்ல பாண்டவர்களை பத்தி சொல்லலாம்னு நினைச்சிட்டு வந்தேன், ஆனா பகவான் மாத்தி விட்டாங்க, இல்ல இல்ல குரு வைபவம் சொல்லு அப்படின்னு விட்டாங்க. அப்ப இந்த குரு மகாத்மியம், அப்ப இத்தனை குருமார்களுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு பூரணமா கிடைச்சிருக்கு. அப்ப வாழ்க்கை நன்னா இருக்கும், கவலையே பட வேண்டாம், பயமே வேண்டாம். நிச்சயமா இந்த ஆச்சாரியர்களுடைய நாம ஜபம் நமக்கு நல்வழிப்படுத்தும், இந்த ஆச்சாரியருடைய தியானம் நமக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். இந்த ஆச்சாரியர்கள் கதையை கேட்டோமே, இதுவே நமக்கு கிருஷ்ண தரிசனத்தை சத்தியமா கொண்டு வந்து கொடுத்துரும். அதுல துளி கூட சந்தேகமே வேண்டாம். ஜெய் போலோ சத்குரு மகாராஜ் கீ ஜெய். Radhe Krishna, Krishna Radhe, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe. சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதலுக்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஸ்ரீ ஜானகி காந்த ஸ்மரணம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானா திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கு கீ. ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு. ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தா சுகினா பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஸ்ரீ தாமிரபரணி மாதா கீ. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜம். ஜெய் போலோ ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர் கீ. ஜெய் போலு சுவாமி ராகவேந்திரமூர்த்தி கீ, ஜெய் போலு ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபு கீ, ஜெய் போலு சமஸ்த சத்குரு மண்டலி கீ.